தந்தை ராமானுசன் சரணாரவிந்தம். நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் மாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடும் முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதங்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யச்சுக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுஞ்சவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜ. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வார் குயில் நின்றார் கொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே. எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவதுவே நங்கள் கோள திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனம் தீயினில் தூசாகும் செப்பேரோரெம்பாவாய். அகலகில்லேன் இறையமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பார் நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானேன் நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்றுமில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன். குன்றனேந்திக் குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று தேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. ஏறுகுள்ளவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரீ சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி. புண்டலீக வரதா ஹரிவிடாலாம். ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டின் ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லார் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. பத்து பாசம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயோ சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். ஏதேனும் ஆவேனே அப்படின்னு சொன்னோம். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். ஜென்மாவுடைய பரம பிரயோஜனம் பகவான உணர்ந்து அனுபவிக்க. இந்த மனுஷ ஜென்மா எதுக்கு கிடைச்சது அப்படின்னா, பகவானுடைய கருணை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது, ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நம்ம ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்கிறோம், இல்லாட்டி நம்ம கூட இருக்கிறவா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார்கள். சில விஷயங்கள் மனசுக்கு ஒத்துக்கிறது, பல விஷயங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். ஆனால் எல்லா சம்பவங்கள்லையும் புதிஞ்சு கிடக்கிற ஒரே ரகசியம் பகவத் அனுகிரகம். பகவானுடைய அனுகிரகம் தான் ஒழிஞ்சிருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாம பூமிக்கு வந்திருக்கோம். சதா ஒரு ஹோட்டல் போகிறோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு போவாங்க சாப்பிடலான்னு போவோம். இப்படி ஒரு துணி கடைக்கு போகிறோம், எதுக்கு போவோம், துணி வாங்கிறதுக்கு போவோம். இல்லாட்டி ஒரு டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் விற்கிற கடைக்கு போனால் அந்த சாமான் வாங்கிறதுக்காக போகும். அதுபோல இந்த மனுஷ ஜென்மா பூமியில் எதுக்கடா கிடச்சது அப்படின்னா, பகவானை உணர்றதுக்காக. மற்றது எல்லாமே டைம் பாஸ். என்ன ஞாபகத்துக்கோங்க, குடும்பம், மனைவி, குழந்தை, வேலைக்கு போகிறது, பணம் சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, இதெல்லாமே டைம் பாஸ். முக்கியமான கடமை எது அப்படின்னா, பகவானை அனுபவிக்கிறது. நம்ம இன்னொரு விதத்தை எடுத்துட்டோம், டைம் பாஸ் எல்லாம் கடமையாக எடுத்துட்டு பக்தி பகவத் விஷயத்தை டைம் பாஸ் ஆகிட்டோம். ரெண்டு மணி நேரம் டைம் பாஸ் ஆகும் சத்தங்கதிக்கு வந்தால், ரெண்டு மணி நேரம் டைம் பாஸ் இல்லை. இதுதான் வாழ்க்கையினுடைய ஆதாரம். ஏன்னா இது ஒன்று தான், நம்ம மனசினுடைய எல்லா விதமான துன்பத்துக்கும் மனக்காயங்களுக்கும் மருந்து போடும். இப்போ மனசில் பலவிதமான காயங்கள் நாவினால் சுத்தவடு அப்படின்றார் திருவள்ளுவர். உள்ள அப்படி அது போக மாட்டேங்கிறது, நம்மளா மேற்கரிச்சுக்கிறோம். அவன் ரொம்ப பிடிச்சவா தான் நம்ம மனசை பாதிக்கிறார், பிடிக்காதவா தெரியாதவாலாம் பாதிக்கிறதே இல்லை. நம்ம சொல்கிறோம் ரொம்ப நொந்து போயிட்டேன் அப்படின்னா, அதை பிடிச்சவா ஏமாத்திட்டான், பிடிச்சவா அவள் இஷ்டப்படி நடக்கலை, இல்லாட்டி பிடிச்சவாளுடைய இஷ்டத்துக்கு நம்மளால் நடக்க முடியல. எல்லாரும் மனசை பாதிக்கிறது ரெண்டு இருக்கு, பிடிச்சவா நம்ம இஷ்டப்படி நடக்கலை, நமக்கு பிடிச்சவா இஷ்டப்படி நம்மளால் நடக்க முடியல. இதுதான் பெரிய பிரச்சனை. இதெல்லாம் மனசுடைய ஆழத்தில் அப்படி உக்காந்துடுறது. இந்த கல் போட்டு வைக்கிற மாதிரி உள்ள போட்டு வச்சுருக்கோம் பத்திரமா, இது பாரம் அப்படி கூடுறது. பாறாங்கல்ல விட பெரிய பாரம் எதுன்னா மனசுடைய துன்பம், பெரிய பாரம் அழுத்தது உள்ளுக்குள்ள வெள்ள சொல்ல முடியல. இதுக்கெல்லாம் மருந்து எதுடா அப்படின்னா பகவத் பக்தி. பிரணகாயம், இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மனசினுடையதான துக்கங்கள், காயங்கள், வியாதிகள், மனோவியாதின்னு இதெல்லாம் உள்ளேந்து யாரா மருந்து போட முடியும்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவா தானே போட முடியும். மற்றவாள்லாம் வெளியில் தானே இருக்கா, டாக்டராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், எல்லாம் வெளியில் தானே இருக்கா. பரமாத்மா உள்ளுக்குள்ளேயே இருக்கா, அந்தரியாமி, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து, உடன் இருந்து கூடவே இருக்கா. வேற வேலையே கிடையாது அவருக்கு. நம்ம சொல்லுவோம் யாரோ என் கூடவே இருக்கா. சமயத்தில் ரொம்ப அந்த பயந்தவாள்லாம் சொல்லுவார், ராத்திரி தூங்கும்போது யாரோ பக்கத்தில் நிற்கிற மாதிரியே இருக்கு. சில பேர் இருட்ட பார்த்தா யாரோ அங்கே இப்படி முடிச்சு முடிச்சு பார்க்குற மாதிரியே தோணும். சின்ன வயசுல பயமூர்த்தி வச்சுட்டா வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் போய், ஆனால் உள்ள ஒன்று முழிச்சு முழிச்சு பார்த்துட்டே இருக்கு, நம்மளையே பார்த்துட்டுருக்கு. எத்தனை பேர் உட்காந்து என்னையே பார்த்துட்டுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒன்று உட்காந்து நம்மளையே பார்த்துட்டு, வேற வேற குழப்பே இல்லாமல், வேலை வெட்டி இல்லையா, எதுக்கு என்னையே பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு, வேற வேறையே இல்லாமல் நம்மளை பார்க்கறதே சுகம்னு ஒருத்தர் இருக்கான். நமக்கே ரொம்ப நேரம் நம்மளை பார்க்க முடியாது. கண்ணாடியில் எவ்வளோ நேரம் நம்மளை பார்க்க முடியும் சொல்லுங்க? சத்தியமாக முடியாது. ஓரளவுக்கு பார்த்துட்டு போதும் அப்படின்னு போயிடுவோம். அதை தூங்கி வந்து அப்படியே போய் பார்க்கணும். அதுக்காக எல்லாரும் கையை பார்க்கணும், கையில் ஒன்றும் தெரியாது இல்லையா. கண்ணாடி பார்த்தோம் அப்படின்னா மனசுல சமாதானம் வந்து வச்சுக்கோங்களேன், நம்மளே ரொம்ப கேவலமா இருக்கும். அதனால யாராலையும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்மளாலதான் நமக்கு பிரச்சனைன்னு உள்ளபடி தெரிஞ்சு போயிடும். அவ்வளவு ஆச்சரியம் நம்மளுடைய திருமுகம், அவ்வளவு சொல்ல முடியும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க பகவான் சலிப்பே இல்லாம நம்மள பார்த்துட்டு இருக்கார். எப்படி ஒரு சின்ன குழந்தைய, தான் பெற்ற குழந்தைய அம்மா ஆசை ஆசையா பார்ப்பா, எப்பயுமே கோபமா பார்க்க மாட்டா. ஒரு ஸ்திதிக்கு மேலதான் அம்மா கோபம் வரும். எப்படானா அது வளர ஆரம்பிச்சு சொல் பேச்சு கேட்காம அது இஷ்டப்படி ஆடும் பாருங்க, அப்பதான் அம்மா முகத்துல ஒரு கோபம் வரும். அது கை குழந்தையா இருக்கும்போது எந்த அம்மாவுக்குமே கோபம் வராது. சொன்னா கூட ஒரு செல்ல கோபம் தான், தூங்கவே விடமாட்டேன், ராத்திரி முழுக்க முழிச்சுட்டு இருக்கு, ஒரு செல்லம் தான் இருக்குமே ஒழிய நிஜமாவே ஒரு வெறுப்பு இருக்க. அந்த மாதிரி தெய்வம் நம்மளை எப்பயுமே குழந்தையா பார்க்கறோம். நமக்கே தெரியும் நம்ம குழந்தை இல்லைன்னு. நம்முடைய புத்தி மனசு நம்ம செய்கைகள் எல்லாம் ஒன்றுத்துல கூட குழந்தைத்தனமே இல்லை, குழந்தைத்தனமே கிடையாது. ஆனா எத்தனை வயசானாலும் நம்ம என்ன பண்ணாலும் பகவான் நம்மளை குழந்தையாவே பார்க்கறாங்க. அது ஒரு பெரிய குணம் இல்லையா? நம்மளால ஒத்துக்க முடியுமா நம்ம குழந்தைன்னு? யாராவது குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண என்ன பெரிய குழந்தை நினைப்பா? பிள்ளை இல்லாத வீட்டில் கிழமை துள்ளி விளையாடுறான் அப்படின்னு சாதாரண ஒரு வசனம் சொல்லுவேன். ஒரு எல்லைக்கு மேலே யாரையுமே குழந்தைய பார்க்க முடியாது. ஆனால் பகவான் எட்டைக்கும் ஏழு பிறவிக்கும் நம்மளை குழந்தையாவே பார்க்கலாம். அதனால தான் நம்ம பழப்பு ஓடிட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் மட்டும் நம்மளை கொஞ்சம் பெரியவா அப்படின்னு பார்த்துட்டாரோ அன்னைக்கே முடிஞ்சிருக்காது. என்றைக்குமே குழந்தையா பார்க்கிற ஒரு பெரிய தயாளு குணம் சுவாமிக்கு இருக்கு. அப்ப இந்த பகவானை உணர்றது அனுபவிக்கிறது இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாம வந்திருக்கோம். வேற எதுவும் நமக்கு வேற வேலையே கிடையாது. மற்றதெல்லாம் சும்மா அப்படி டைம் காலம் கடத்தணும், நம்ம பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் உலகத்துல. காத்தால எழுந்து பெண்கள்லாம் சொல்லுவாங்க, காத்தால எழுந்து ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கேன். வீட்டில் அதே ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் தான், இந்த வீட்டில் வேலையே ஒழியாதுன்னு இவா தானே பண்ணிட்டு இருக்கா, வேற யாராவது பண்ணிட்டு இருக்கா, வேற யாராவது இந்த வேலையை கெடுக்கிறாளா? இல்லை, ஆனால் வீடு முழுக்க வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாள் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை பண்ணணும், ஆனால் மனசு முழுக்க பகவத் தியானம் பண்ணணும், பகவானை அனுபவிக்கணும். அதுதான் நம்முடைய பெரிய தர்மம். நல்லா ஞாபகம், அது எல்லாமே டைம் பாஸ். நம்ம இதுக்கு இதை தனியாக டிவி பார்க்குற ஒரு டைம் பாஸ் வச்சுருக்கோம், வெளில போகிறது ஒரு டைம் பாஸ், அப்படி நிறைய வச்சுருக்கோம். பகவானை அனுபவிக்கிறது தர்மம். அந்த தர்மத்தை நம்ம விடாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா சந்தோஷம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷித்தக, தர்மம் தலை காக்கும். இந்த தர்மத்தை அப்பப்போ மறந்து போயிடும். என்னடா தர்மம்னா பாகவத தர்மம்னு, பகவான் அனுபவிக்கிறதுன்னு ஒரு தர்மத்தை கொஞ்சம் மறந்து போயிடுறது. விட்டலனை பிடி அப்படின்னா ரைட், அப்போ கொஞ்சம் பிடிக்கணும். அப்புறம் பாண்டரங்கா பண்டரிநாதன், பாண்டரங்கா பண்டரிநாதன் வருது, வரலேன்னு சொல்லலை, திருப்பி அடுத்த ஒரு சத்சங்கம் வச்சாதான் ரைட்டு அப்படின்னு வருது. இல்லாட்டி கொஞ்சம் அப்படி மறந்து போயிடுற தர்மத்தை விட்டு பூரா விலகலை. விலகி போகணும்னு ஆசை இல்லை, தெரியாமலேயே வழி தப்பி போயிடுறது. வழி தப்பி போயிடுறது, சாவியை நாமே வச்சுட்டு நாமே தேடுவோம். அந்த பாழா போன சாவி எங்கே போச்சுருந்துருலன்னு வேறு சொல்லுவோம். அது பாவம், அது மூச்சு மூச்சு பார்த்துட்டு இருக்கோம், நானாக போகணும் எங்கேயாவது அப்படின்னு. வந்து முக்காவாசி இதில் மாட்டுறதுன்னா இந்த சாவி டிவி ரிமோட்டு இது ரெண்டு தான் அப்பப்போ இது மாட்டோம். எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டு ஆளாளுக்கு தேடிட்டே இருக்கும். மற்ற எதுவும் நம்ம தேடுறதே இல்லை வச்சுக்கணும், அது அடுத்த கதை. தேட வேண்டியது பகவான், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய். அலைஞ்சா தானே, அலையிறதே இல்லை. இந்த ரெண்டு விஷயம் தேடிட்டே இருக்கும் மனசு முழுக்க. அப்படி அது மாதிரி நமக்கு தெரியாமலேயே தர்மத்தை விட்டு அப்படி விலகி போயிடும். கடை வீதிக்கு போகணும்னு நடக்கும், ஏதோ ஒரு கடையில் போய் சாமான் வாங்கணும்னு கிளம்பி வருவோம், ஏதோ ஒரு நினப்பில் அந்த கடையை தாண்டி போயிடும். அதுக்கப்புறம் திரும்பி வருவோம், இந்த கடையில் ஒன்று வாங்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வருவோம். இப்படி ஒரு வழக்கம். அந்த மாதிரி தர்மத்தின் பாதையில் போயிட்டுருப்போம், கொஞ்சம் அப்படி விலகிடும். அப்படி விலகாமல் இருக்கிறதுக்காகத்தான் பகவான் வீதி வீதியா தான் இறங்கி வரும். நம்ம போற வீதிகளில் அவன் வரும். அதனாலதான் வைகுண்டபதி ரொம்ப விசேஷம். ஏண்டா அப்படின்னா அஞ்சு பெருமாள் வந்துடுறா இல்லையா, நாலு பெருமாளை கூட்டு தோ வந்துட்டு தோ வந்துட்டு தோ நாருக்கு 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 துள்ளி குதிச்சு நம்ம பின்னாடி ஓடி வராறா வைகுண்டபதி. பாருங்க நிறைய இருந்தது, மேல அழகா ஷீட் எல்லாம் போட்டு அவர் ரேஞ்சு கவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. இவ்வளோ அவசரத்துக்கு கொஞ்சம் நம்ம லைட்டுக்கு நம்ம ஹைட்டுக்கு போடப்படாதான்னா, அவர் அஞ்சு கிலோ சேவை என்ன ஹைட்டில் வரோ அந்த ஹைட்டை உத்தேசிச்சு அதுக்கு மேலே ஒரு ஹைட்டில் போட்டு வச்சிருக்கார். அப்போ எவ்வளோ யோசிக்கிறாரு பாருங்க சுவாமி. சாதாரணமாக சொன்ன ரூம் போட்டு யோசிக்கிறது சுவாமி என்ன பண்ணுறாருனா திருப்பாக்கில் படுத்துட்டு யோசிக்கிறாரா நமக்கு என்னெல்லாம் நல்லது அப்படின்னு. அப்போ அவ்வளோ யோசிக்கிறார் இல்லையா? அப்போ அவர் நினச்சிட்டு இருந்தா போதுமே. நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அவரை யோசிக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. நம்ம கண்டதை யோசனை பண்ணிட்டு இருக்கோம், இது என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோ. அவசியம் இல்லை, விட்டுடுங்க. நீங்கள் யோசிக்காமல் விட்டாலே பாதி விஷயம் ஒழுங்காக நடக்கும். யோசிச்சே வீணாக போன கூட்டம் நம்ம தான். இந்த ஆடு மாடு நாய் கொசு பன்னி பன்னி கூட யோசிக்கிறது இல்லை, இல்லாட்டி ஒரு சிங்கம் கூட பெருசாலாம் யோசிக்கிறதே கிடையாது. ரொம்ப யோசிக்கிற கூட்டம் மனுஷ கூட்டம் தான். ஆனால் தப்பாவே யோசிக்கிற கூட்டமும் மனுஷ கூட்டம். சரியாக யோசிக்கணும், யோசிக்கிற தப்பு இல்லை. சிந்தனாசக்தி, சிந்தனைன்றது ரொம்ப விசேஷம். ஆனால் அதை எப்படி யோசிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, பிரகலாத மாதிரி யோசிக்கணும். நாளைக்கு நாராயணன் என்ன லீலை பண்ணி என்னை காப்பாற்ற போறா, நாளைக்கு நாராயணனுடைய அனுகிரகத்தை நான் எப்படி அனுபவிக்க போறேன், இதுதான் யோசனை. நமக்கு அப்படியா தோன்றது, தீபாவளி வருது, புடவை வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், நமக்கு அந்த யோசனை வந்துடுது இல்லையா? நவராத்திரி அப்போ ஆட நவராத்திரி வழியாக முடிஞ்சுது, ஒரு வழியாக முடிச்சாச்சு, முடிஞ்சது பிடிச்சாச்சு. அப்போ ஆட எல்லாம் ஏற கட்டி மேலே போட்டாச்சு, இதோட அடுத்த வருஷம் நடத்தணும். பத்து நாள் அங்கங்கே நகர முடியல, அது ஒரு கவலை எல்லாருக்கும். வீட்டிலேயே இருந்து தெய்வங்கள் வந்து கொழுவிச்சதுக்கு அதை அனுபவிக்க முடியல. பத்து நாளாக ஒரே வேலை, அங்கங்கே நகர முடியல. எவ்வளோ சுகம், அப்பாடான்னு வீட்டில் இருந்து சுண்டலை சாப்பிட்டுட்டு அப்படி இன்னொரு வீட்டுக்கு போனாலும் நம்பி பேசாமல் தெய்வங்களை பார்த்துட்டு அழகாக நன்னா இருந்தது இல்லையா? அப்போ நம்ம தனாதனமான இந்து தர்மம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம தர்மத்துலேருந்து அப்பப்போ விலகிறோம் பார்த்தாளா, அதுலேருந்து நம்மளை பிடிச்சி 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 இழுத்து விடுறதான். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் விஜயதசமிக்கு அக்ஷராபியாசம்னு பண்ணும், எழுத்தறிவித்தவன் அப்படின்னு. அது ஒரே விதத்தில் வந்துடாது. நம்ம இப்படி போடு அப்படின்னா முதல்ல கோடை போட்டு அது ஒரு வித்தியாசமாக யோசிக்கும். உருது எழுதுனா மாதிரி ரிவர்ஸில் எழுதும், ஆவை இப்படி எழுதுனா இப்படி எழுதணும், அல்ல இப்படி தான் எழுதணும். பழகி 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 அப்புறமா வருது இல்லையா? அதுபோல் இந்து தர்மம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நிறைய நல்ல மாசங்கள், விதவிதமான பண்டிகைகள், விதவிதமான உற்சவங்கள் இதெல்லாம் வச்சுட்டு நம்மளை அப்படியே பாகவத தர்மத்தில் கையை பிடிச்சி அழிச்சுட்டு போகணும். இந்த குழந்தைகளை எதையும் போக பிடிக்காது. இந்த அம்மா அப்பா கையை பிடிச்சி அழிச்சுட்டு போவா இல்லையா, அப்பாடவா இந்த பக்கம் போகலாமா, ஏன் இந்த கடைக்கு போகலாமா, ஏன் அப்படின்னு விளையாட்டு போல் அழிச்சுட்டு போவான். அதுக்கு நடக்க பிடிக்காது, நடக்க முடியும் ஆனால் நடக்க பிடிக்காது. அம்மா சொல்லுவாங்க அஞ்சு கடை தான், அங்கே போனால் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன். ஆனால் சரி, சாக்லேட் ஆசையில் எப்படி நடக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகைகள் உற்சவங்களில் உனக்கு இந்த மாதிரி பிரயோஜனம் உண்டுன்னு சொல்லி 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 நமக்கு தெரியாமலேயே நாம் பகவானோட அப்படி ஐக்கியமாகிற வழியை சொல்லி கொடுக்கறது நம்முடைய சனாதனமான தர்மம். அதுலேயும் புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். பகவான் கருணாசாகரன் கலியுக வரதன் திருப்பதி பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் புரட்டாசி. அதுலேயும் நேத்தி திருப்பதி பெருமாளோட பர்த்டே, நமக்கெல்லாம் பர்த்டே உண்டு இல்லையா, நல்லா ஞாபகம். புரட்டாசி திருவோணம், ஒவ்வொரு பெருமாளுக்கு ஒரு பர்த்டே உண்டு. ஆவணி உத்திரம் நம்ம ஆதிநாதருது, ஆழ்வார்த்தங்கறி ஆதிநாதர், இப்படி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு பர்த்டே உண்டு. திருப்பதி பெருமாளோட பர்த்டே நேத்தி, புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம் தான் திருப்பதி பெருமாளோட பர்த்டே. அதே மாதிரி நேதி தான் ஆச்சரியமாக நிகமாந்த மகாதேசிகர், ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேதாந்த தேசிகருடைய அவதார தினமும் நேதிக்கு தான். அவர் புரட்டாசி திருவோணம் தான். அந்த புரட்டாசி மாதம் அத்தியுதமான மாதம். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, ஏழு மலை குன்றனேந்தி குளிர்மழையும் காத்தவர் அன்று ஞாலம் அளந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. இந்த ஏழு மலையை நினைச்சு தொழுதாலே நம் வினையெல்லாம் ஓயும் அப்படின்னு சார் சுவாமி நம்மாள். அப்படி அந்த திருப்பதி பெருமாள் அத்தனை விசேஷம். அதுல புரட்டாசி மாதம் நமக்கு இன்னும் விசேஷம். நம்ம வைகுண்டபதி என்ன மேக்கப்பில் வரப்போறாரு, என்ன கெட்டப்பில் வரப்போறாரு அவருக்கு தான் தெரியும். தசவதாரம் தாண்டின கெட்டப்பெல்லாம் அவர் தான் போடுறாரு. அத்தனை ஆச்சரியமா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றா போடுவா தெரியும். அது இப்போ ரொம்ப சௌலபியமாயிட்டார் வைகுண்டபதி. வடாசி சனிக்கிழமை நேற்று காத்தால எத்தனை மணிக்கு அவருக்கு அலங்காரம் பண்ணுறாரோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் தான் வர்றாரு. நீங்கள்லாம் அப்புறம் தான் பார்க்குறேன், நான் தான் முதல்ல பார்க்குறேன். நான் தூரத்தில் தான் இருக்கேன், ஆனால் ஃபேஸ்புக்கில் முதல்ல வைகுண்டபதி இன்று பத்மாவதி அலங்காரம் இதில் நினச்சேன். நல்லா இருக்காரு பார்க்கணுமே நினச்சேன். இன்னைக்கு அதே பத்மாவதியோட அலங்காரத்திலேயே இருக்கார். பகவான் மோகினி அவதாரம் எடுத்தான், மோகினி அவதார லீலைகள்லாம் கேட்டுருக்கும். அதை பார்த்தோம்னா தெரியுது இத்னூன் இருக்கா. அப்படியே ஸ்ரீ பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதே வெக்கப்பட்டு இப்படி தலையெல்லாம் மறைச்சிட்டு இருக்கா. எதுக்கு அப்படின்னா இவர் அழகுக்கு முன்னாடி நிற்க முடியல, இவருடைய அழகு அவ்வளவு ஜோராக இருக்கு அப்படின்றான். அத்தனை அழகாக இருக்கா பத்மாவதி தயார். அகலகில்லேன் இறையும் என்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா. அதுலேயும் தாயார் எப்போ பார்த்தாலும் பிகு பண்ணி பாடுவாங்க, மார்பில் நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்கேன், பெருமாள் பார்த்தார் நானே இருக்கேன் பொடி அப்படின்னு அவரே ஒரு கும்பல வேஷம் போட்டு அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா. நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தார். இந்த பெருமாளுக்கு கொஞ்சம் பொறாம இருந்துதான். இந்த ஆழ்வார்கள்லாம் எப்போ பார்த்தாலும் தாயார் காலில் விழுந்து விழுந்து நம்ம கிட்ட வர அவருக்கு அது கொஞ்சம் ஒரு பிடிக்கலையாம். இந்த எப்பவுமே இந்த ஆம்பளைகளுக்கு ஒரு திமுரு உண்டு, அது எங்க குத்தம் இல்லைப்பா, அது பெருமாளோட குத்தம். அவருக்கு அது பிடிக்கலையா, என்னதான் எல்லாத்தையும் நான் தான் ரட்சிக்கிறேன், சிருஷ்டிக்கிறது நான் தான், பழையத்தில் மிச்சப்பட்டு கிடக்கிற வஸ்து நான் தான், நாபிக்க மலத்தை இருந்தால் பிரம்மா வந்தால் முதல் முதல்ல குழந்தைய பெற்றது யாருன்னா பெருமாள் தான், அப்புறம் தான் தாயாரெலாம் பெற்றுக்கலாம். அதனால் முதல் முதல் எல்லாத்துக்கும் நான் தான் முதல் ஆதி பீஜா ஏன்னா நான் தானே ஓடி வந்தேன். ஆனால் சிபாரிசு மட்டும் எப்போ பார்த்தாலும் இவளையே சொல்கிறான், இவளையே சொல்கிறான், இவளையே சொல்கிறாளேன்னு ஒரு கோபம் போடாமல் பார்த்தார். ரொம்பவே வேண்டாம் ஒரு பொம்பளை வருஷம் போட்டுட்டேன், என் காலையோ விழு என்கிட்டயோ விழு, யார் ரெக்கமெண்டேஷன் வேண்டாம் அப்படின்னு தானே ஒரு பத்மாவதி அலங்காரம் போட்டுண்டு அப்படி ஒரு ரட்சிக்கிறாராம் நம்முடைய வைகுண்டபதி. வைகுண்டம் தரும் பதி வைகுண்டபதி, அத்தனாச்சரியம் இந்த வைகுண்டபதி. அதில் சும்மா இல்லாமல் இவர் அலங்காரம் போட்டுக்கிறார் அப்படின்னா அழகா திருப்பதி பெருமாள், ஸ்ரீரங்கநாதர், ஜெகந்நாதர், வரதராசன் இவா நாலு பேரும் தோஸ்து வாழலாம் வைகுண்டபதி. எல்லாரும் எல்லாரோடையும் சேர மாட்டான். இப்போ நவதிருபதி ஒம்பது பெருமாளை கொண்டு போய் திரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் விட்டு வச்சுக்கோங்களேன், இல்லை வேண்டாம் நான் அங்கே எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்ற பக்கம் வந்துடுவோம். இப்படி காவேரி ஆத்தங்களில் கொண்டு விட்டாலும் அவளுக்கு ஒத்து வராது. இந்த ஒம்பது பேர் மட்டும் ஒத்து வருது பாருங்கள், ஏன்னா ஒரே ஏரியா, நீ அந்த பக்கம் இருக்கியா நான் இந்த பக்கம் இருக்கேன் அப்படின்னு இப்படி ஆத்தங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பேசி 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 எங்கள் ஊருக்காரு நம்ம தாமிரபரணி அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்துமை இருக்கு பாருங்கோ. அதே மாதிரி திருநாங்கூர் திவ்ய தேசம் அந்த பதினோரு பெருமாள் வேற யாரையும் சேர மாட்டான், அவர் எங்கள் ஊர் பெருமாள். ஸ்ரீவல்லிபுத்தூர் அஞ்சு கிழ சேவை, அந்த அஞ்சு பெருமாள் அவளோட மட்டும்தான் சேர்ந்துப்பான். இந்த ஒரு அந்த ஊர் பாசம் இல்லையா, அந்த மாதிரி வைகுண்டபதியோட தோஸ்தி வா நாலு பேர், ரங்கநாதர், வரதராஜன், திருப்பதி பெருமாள், கல்யாண ஜெகநாதர், திருப்புல்லாணி ஜெகநாதன் வாழ்லாரும் தோஸ்தா வந்துட்டாள். எதுக்கடா அப்படின்னா நமக்கு கிருபை செய்வதற்காக, கருணை மழையை கொற்றத்துக்காக வந்துட்டாள். இவாள்லாம் வந்தோன்னா ஒருத்தனுக்கு பொறுக்கவே இல்லை, யாருன்னா விட்டலனுக்கு பொறுக்கலை, யாரும் அநியாயமா இருக்கு. இவா நாலு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாளே, கூட ஆறாவதாக அவனும் வந்துட்டான். நாளாக இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற வெளியூர்லலாம் போனால் அது தூத்துக்குடி இல்லை விட்டல் குடி ஆயிடுச்சு, விட்டலை குடிக்கிற ஊராயிடுச்சு, நன்னா தூர்த்து சம்சார சாகரத்தை தூர்த்து விட்டலனை குடிக்கிற ஊராயிடுச்சு. அன்னைக்கு கூட ஃபேஸ்புக்கில் அந்த ப்ரோக்ராம் பற்றி போட்டேன், போடும்பொழுது திருமந்திர நகரம் என்னும் தூத்துக்குடி என்னும் விட்டல் குடியில் அப்படின்னு தான் போட்டேன். விட்டல் குடி அழகாக இருக்கு இல்லையா, பாதான் விட்டலன் அவனுக்கு ஒரு போட்டி வந்து கொடுத்தான். யாஹா இந்த அஞ்சு பேர் வந்துட்டாளா அப்படின்னு ரேஸில் அவனு நுழைஞ்சான். பார்த்தா அவன் தான் லீடில் போயிட்டு இருக்கான் சார், அவன் பல வருஷம் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் தொடர்ந்து விட்டலனாக சொல்லிட்டு இருக்கான். வேற எந்த சுவாமியை பற்றியும் இத்தனை தூரம் விஸ்தாரமாக நிறுத்தி நிதானமாக சொல்லலை. ஏன்னா உங்களுக்கும் போது வேறு டாபிக் மாற்றலாம்னு தோணி போயிடுச்சு. ஆனால் விட்டலன் விஷயம் மட்டும் போயிட்டே இருக்குன்னா பாமர ஜன பக்த பிரியன் விட்டலன் அத்தனை வசதி. அது விட்டலனுக்கும் திருப்பதி பெருமாளுக்கும் ஒரு போட்டி உண்டு, ரெண்டு பேருக்குமே பாமர ஜனங்கள்னா ரொம்ப பிடிக்கும், ரெண்டு பேருக்குமே பாமர ஜனங்கள்னா ரொம்ப ஆசை. திருப்பதிக்கு வரவா பாருங்க, நூற்றுக்கு 90% பாமர ஜனங்கள் தான், மலை ஏறணும், மொட்டை அடிக்கணும், ஏடுமண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, அது கோவிந்தா கொடுக்கல கோவிந்தா கோவிந்தா, அவ்வளோதான். புரட்டாசி மாதம் ஆச்சுன்னா ஒரு சொம்பு எடுத்துட்டு கோவிந்தா 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 கோவிந்தா, அவ்வளோதான். என்ன தைரியம் அந்த மலையப்ப சுவாமி இடத்துல, எத்தனை ஒரு நம்பிக்கை. அந்த பாமரத்தனை கூட அதை பார்க்கணும்னா அடுத்து மகாராஷ்டிரா தேசம் பண்டரிபுரம் போன அப்படியே பார்க்கலாம். அறி ஒன்றும் இல்லாத அந்த பகவான தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனா, இவன் என்னுடைய ரட்சகன், இவன் என்னை நிச்சயமா காப்பாற்றுவான்னு ஒரு தீர்மானமான நம்பிக்கை இந்த மராட்டி ஜனங்களுக்கு. அவளுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, ஒருவேளை காப்பாற்றலைன்னா அப்படின்னு ஒரு கேள்வியே கிடையாது அவளுக்கு. வெட்டலங்கிட்ட சொல்லியாச்சு, அவன் பார்த்துப்பான். வெட்டலங்கிட்ட சொல்லிட்டான், அவன் நடத்திப்பான். பொண்ணு கல்யாணம் ஆனா விட்டலா, பொண்ணு கல்யாணம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு போயிடுவான். நம்ம புரோக்கர் கிட்ட சொல்ற மாதிரி, இந்த கல்யாண புரோக்கர் கிட்ட சொல்லுவான்ல, நல்ல வரணா இருந்தா சொல்லுப்பா பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் போகணும்னு. இப்போ அதெல்லாம் கூட சொல்ல மாட்டான், விட்டலா பொண்ணுக்கு ஒரு நல்ல வரணா பார்த்து நீயே முடிச்சிரு அப்படின்னு போயிடுவான். விட்டலன் தெடுத்துருவாளையும் வீடு வீடா எதுக்கிட்டான், நல்ல வரணா பார்த்து அமைக்கணும். ஏன்டா அனைவன் நம்பி ஒப்படைச்சுட்டா இல்லையா, தெய்வம் நம்மகிட்ட எதிர்பார்க்கற நம்பிக்கை ஒண்ணுதான், வேற எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது. 10 ரூபாய் உண்டியல் அதெல்லாம் இல்லை, நம்பிக்கை, பூரணமான நம்பிக்கை, துளி கூட குறைவில்லாத நம்பிக்கை. இந்த உடல் ஊனமுற்றவர்கள்லாம் இருக்கா, அவளுக்கு நம்பிக்கை மட்டும் ஊனமே கிடையாது. நமக்கு உடல் உறுப்புகள் பூரணமா இருக்கு, ஆனால் நம்பிக்கையில ஊனம் இருக்கு. அவளுக்கு நம்பிக்கையில ஊனமே கிடையாது. கண்ணு தெரியாத எவ்வளோ நம்பிக்கையோட உலகத்தை நடமாடுறா, கைகால் இல்லாத எத்தனை நம்பிக்கையோட நடமாடுறா, அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இந்த சில குழந்தைகள்லாம் இந்த மென்டலி ரிட்டார்டுன்னு சொல்லுவோம், ஆட்டிசம் அந்த மாதிரி நிறைய குழந்தைகள்லாம் உண்டு. இப்போ கூட நான் கொஞ்ச நாள் நாட்டு படித்தேன், ஒரு அம்மாவுக்கு குழந்தை வெளிநாட்டில், அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைவு அப்படின்னு கர்ப்பத்திலேயே கண்டுபிடிச்சுட்டாங்க. ஒரு 4-5 மாதம் இருக்கும்போது கண்டுபிடிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா கதறி 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 அழறா, எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க போகிறதா, நான் இப்படி வாழ்க்கையை நடத்துகிறேன், அந்த குழந்தை எப்படி வாழும் அப்படின்னு. உடனே அந்த டாக்டர் என்ன சொல்ல என்ன பண்ணால், அந்த மாதிரி பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிற குழந்தைகள் இருக்கிற இடத்துல கொண்டு போய், ஸ்கூலில் கொண்டு போய் இந்த அம்மா விட்டான். அந்த குழந்தைகள்னு அந்த அம்மா தடவி கொடுத்து சொல்றதுக்கெல்லாம், எங்களுக்கு மூளை வேணா குறைவா இருக்கும், அன்புல ஒன்றும் குறைவு கிடையாது. அது சொல்றது அந்த குழந்தைகள், எங்களுக்கு மற்றவாள மாதிரி வேகமா எதுவும் பண்ணிருக்கும். அந்த அவ செய்கையை பார்த்தலன்னா தெரியும், அவ முகம் அந்த பாவனை, அவ பல்லு கண்ணெல்லாம் பார்த்ததுனால இப்படி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி தான் இருப்பான். ஆனால் அவளுக்கு எல்லாம் புரியும். இந்த குழந்தைகள் சொல்றது கவலையே படாத, நாங்கள்லாம் நல்லா உங்களை விட நாங்கள் சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தைகள் சொல்றது உங்களை விட நாங்கள் சந்தோஷமா இருக்கும், அதனால உனக்கு பிறக்கிற குழந்தையும் நிச்சயமா சந்தோஷமா தான் இருக்கும், கவலைப்படாதேன்னு சொன்னோட அந்த அம்மாவுக்கு ஒரு தைரியம். மூளை வளர்ச்சி குறைவா இருக்கிற குழந்தைகள், மூளை வளர்ச்சி நன்னா இருக்கிற ஒரு தாய்க்கு ஒரு சமாதானம் சொல்ல முடியும் அப்படின்னா பார்த்துக்கணும். அத்தனை வசதி அந்த அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை வந்தது, தன் குழந்தை நிச்சயமா ஜோரா ஜெயிச்சு வரும்னு ஒரு நம்பிக்கை அவளுக்கு வந்தது. அந்த மாதிரி குறைவில்லாத ஒரு நம்பிக்கை நமக்கு, அது மட்டும்தான் வேணும், வேற எதுவுமே நமக்கு குறவே கிடையாது. ஒரு 10 ஸ்லோகம் படித்தா இது நடக்கும்னா கடகடம் படிச்சிருவோம், தலகி மனப்பாடம் பண்ணியாவது படிச்சிருவோம், எப்படியா காரியத்தை சாதிச்சிருவோம். இந்த நம்பிக்கை, குறைவில்லாத நம்பிக்கை இருந்துடுத்துனா போதும். அது மகாராஷ்டிர ஜனங்கள், குறைவில்லாத நம்பிக்கை. ஒவ்வொரு தடையும் பன்றி எதுக்கு போறேன்னா, பாண்டவனை பார்க்கறதுக்காக இல்லவே இல்லை, அந்த ஜனங்களுடைய குறையில்லாத நம்பிக்கை. எத்தனை பேரை நான் பார்த்துட்டேன், எத்தனை தடவை போயிருக்கேன், 3 குழந்தையா இருக்கட்டும், வயசானவாளா இருக்கட்டும், உடல் ஊனமுற்றவர்களா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், இந்த நம்பிக்கையில பார்த்தா கோடீஸ்வரனா இருப்பா. நம்ம எல்லாம் நம்பிக்கையில ஏழையா இருக்கும். நம்ம எல்லாம் ஏழை பணக்காரன்றது பணத்தை வச்சு வாழற முறையை வச்சு சொத்து சுகத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும் எத்தனையோ கோடீஸ்வரன் பார்த்தா பாவமா இருப்பான். எனக்கு தெரியுமே ஒருத்தர் பேசினார், அசன் ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்கணும், முகத்தில் ஒரு சுகம் இல்லையே, நல்ல கோடீஸ்வரன் அங்கே கடை இருக்குது, இங்கே வீடு இருக்குது, அங்கே இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் அங்கங்கே மாட்டின் இருக்குது, பணம் எல்லாம் கையில் இல்லை, எல்லாம் இருக்குது ஆனால் இல்லை. அதுவா அப்போ தான் ஏழையோட கேவலமாக இருக்குது, இருக்குது ஆனால் இல்லைன்னா என்ன பிரயோஜனம், இல்லவே இல்லைன்னா ஒரு நிம்மதி, எனக்கு இது இல்லைப்பா அப்படின்னா அதான் கேஞ்சவும் முடியாது, கொடுக்கவும் மாட்டா, கொடுத்தாலும் ஜாஸ்தி பணம் கேட்பா, பிரச்சனை இருக்குது. அப்படி ஏழையாக இருக்கிறதே உத்தம். மனசில் நம்பிக்கையில் என்றைக்குமே கோடீஸ்வரன். எப்படின்னா இந்த குபேர சம்பத்துலாம் சொல்கிறா இல்லையா, குபேரன் அவ்வளோ சொத்து இருக்குன்றா இல்லையா, அந்த மாதிரி யோசிக்கணும். கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம், பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படின்னா வைத்தவான டிகிரி இருக்கா பார்த்துப்பா அப்படி சொல்லிடணும். யோசிக்கவே கூட வைத்த மாநிலத்தில் இருக்கார், அவருக்கு வேற என்ன வேலை, அவர் தான் அறிய வச்சிருக்காரான்னு. ஒரு மரக்கால் கொடுத்தா போதும், ஊட இருக்க அத்தனை பேரும் கல்யாணம் பண்ணிடலாம், உலகத்திற்கு அத்தனை பேருக்குமே கல்யாணம் பண்ணலாம், மொத்த பைசா செலவில்லாம். அப்ப அந்த நம்பிக்கையில ஒரு ராஜா போல யோசிக்கணும், ஒரு கோடீஸ்வரன் மாதிரி இவ்வளவுதானே அப்படின்னு இல்லையா, கோடீஸ்வரன் கிட்ட ஒரு 10,000 அவ்வளவுதானே, 1,00,000 அவ்வளவுதானே, 50,00,000 அவ்வளவுதானே, சரி வாங்கி போடுற அப்படின்னு. அந்த மாதிரி நம்பிக்கை, பகவத் நம்பிக்கையில கோடீஸ்வரனா இருக்கும், அவ்வளவு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பண்டரிபுரத்துல நிச்சயமா பார்க்க முடியும். பண்டரிபுரத்தில் பார்க்கலாம், திருமலை திருப்பதியில் பார்க்கலாம், சந்தேகமே கிடையாது. ஏன்னா மலை ஏறும்போது தானே நம்பிக்கை இருந்தால் தான் ஏற முடியும், தானே நம்பிக்கையை ஏற்றி விட்டுருவார். மலை ஏறும்போது உடல் ஏறலை, உள்ளுக்குள்ள மனசில் நம்பிக்கையும் ஏறல. ஏறுகுடுதவாரா வெங்கட் ரமணா கோவிந்தா கோவிந்தா, சத்தியமாக சொல்கிறேன். எதுக்கடா எல்லாரும் மலை ஏறுறா அப்படின்னா, ஒரு நம்பிக்கை தானாக வந்துடும். எங்கேருந்து வரும் அவர் அசுர பலம்னு சொல்லுவா தெரியுமா, அதை விட பெரிய பலம் திருப்பதி பெருமாள் கொடுத்துருவேன். அதுபோல ஒருத்தன் பாண்டுரங்கன் பண்டரீநாத், அவனை நம்பியாச்சு அப்படின்னா என்ன வேணா பண்ணுவான். இந்த குரங்கெல்லாம் ஆடுறாராமா ஆடுறாராமா ஆடுறாராமான்னு ஆடும் பாருதெல்லாம், அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு தெய்வம் பாண்டுரங்கன் பண்டரீநாத். சொடுக்கு போடுறே பாண்டுரங்க அப்படின்னா, இதை பண்ணி கொடுறா அப்படின்னா மிரட்டலாம், கட்டி வச்சு உதைக்கலாம். நம்முடைய பாண்டங்க உதைக்கலாம், அடிக்கலாம்னு அர்த்தம் இல்லை, விளையாட்டு போல. அவ்வளவு தூரம் சௌலபியமான மூர்த்தி, எதையுமே பெருசா எடுத்துக்காம நம்முடைய பக்தியை மட்டும் பெருசா எடுத்துக்கிற ஒரு தெய்வம். அது வேணும் இல்லையா, பண்ற தப்பெல்லாம் பெருசா எடுத்துட்டா இனிமே இது வாசப்படி மெதிச்ச கையை காலை முடிச்சு போட்டுருவேன் சொல்றோம்ல, என்ன திமுரு உனக்கு யார்கிட்ட வச்சுக்கிற அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் தெரியாமல் அன்பனாலேயே வசீகரம் பண்ணக்கூடிய ஒருத்தன் பாண்டுரங்கன் பண்டரீநாத். புண்டலீகவாரா, அப்ப அந்த பாண்டுரங்கன் நமக்காக இருக்கான், நல்லா ஞாபகம். இந்த தெய்வம் நமக்காக இருக்குன்னா அந்த தெய்வம் அனுபவிக்க வேண்டியதுதானே. இந்த வீட்டை டிவியை தொடச்சு தொடச்சு வைக்கிறோம், எதுக்கிட்ட நமக்காக இருக்கு. பாவம் நம்ம போடும்போதெல்லாம் பாடுறது, நம்ம ராத்திரி 1 மணிக்கு தூக்கம் வரலாம் எழுந்து உட்காந்து போனாலும் ப்ரோக்ராம் காட்டுறது, அப்ப நம்ம சொல் பேசலாம் அது கேட்கறது இல்லை. அப்ப அதுக்கு ஒரு மரியாதை உண்டுன்னா நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய பாண்டங்கள் மேலே எவ்வளவு மரியாதை இருக்கணும், எவ்வளவு பக்தி இருக்கணும், எவ்வளவு பிரீதி இருக்கணும், அதுதான் நமக்கு ஒன்று. அந்த பாண்டுரங்கன் பண்டரீநாதன் அற்புதமானவன், அத்தியாச்சரியமானவன், அதி விசேஷமானவன், லீலா நாயகன், பாமர ஜன பக்த பிரியன். சரியா, இப்போ ஒவ்வொரு கோவிலுக்கு போனோம் வச்சுக்கோங்களேன், இப்படிலாம் பிரார்த்திச்சுட்டா அதெல்லாம் நடக்கும்னு ஒரு முறை உண்டு. இந்த கோவிலுக்கு போனால் அப்படின்னு அது ரொம்ப சௌலபியம். மலையப்ப சுவாமி மொட்டை அடிச்சுட்டா போதும், மொட்டை அடிச்சுனாலும் பெரிய கிருபா பண்ணிவிடுவார். பண்டிகைப்படத்துக்கு போய் இந்த மாதிரி பிரார்த்திச்சுட்டா இது நடக்கும்னு ஒன்று கிடையாது, சும்மா போனாலே நடந்தது. இது போய் இந்த மாதிரி எனக்கு வேணும், ஒவ்வொரு கோவிலுக்கு போய் 40 நாள் விரதம் இருக்கணும், நிறைய வச்சுருக்கோம் இல்லையா. ஒவ்வொரு கோவிலுக்கு இந்தந்த கோவிலில் இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் ஒரு காரியம் நடக்கும். பண்டரிபுரத்தில் கிடையவே கிடையாது, விட்டலா விட்டோபா ருக்மாய் பதி அப்படின்னு உள்ள நினைச்சிட்டோம்னா தானாக நடக்கும். நம்ம நம்மளை வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு தெய்வம் பாண்டணும், அது முக்கியம் இல்லையா. நம்ம தான் நல்ல சோம்பேறிகள், உடம்பு மேலே அப்படி ஒரு காதல், அப்படி தேகாத்ம அபிமானி அப்படின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. பக்தி எப்படிதான் பார்த்துக்கணும்னா நம்ம உடம்பு பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். இவ்வளவு ஜாக்கிரதையாக ஒரு வலி வந்துடுத்துனா உடனே அனாசின கொண்டா டிராகான கொண்டா தலையில் தேய்ச்சிக்கணும், தலையில் கட்டுற டிவி ஆஃப் பண்ணு, நான் ஒரு நேரம் தூங்கணும், அரை நேரம் தூங்கினா தான் அடுத்து வேலை ஓடு, யாரும் பேசப்பட மூச்சு, அந்த உடம்பு எவ்வளோ அப்படியே பொத்தி 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 ஏதாவது ஒரு கொசு கடிச்சுட்டு சமந்து போயிருக்கு, இல்லாட்டி கொசு கடிச்சு சமந்து போயிருக்கு என்னன்னு தெரியல. 3 நாள் அப்படியே இருக்கு, விபூதி போட்டாச்சு, ஆயின்மெண்ட் போட்டாச்சு, டாக்டர் போய் ஒரு ஊசி போட்டணும். இது மேலே ஒரு அபிமானம் இருக்குது பாருங்க, அது இந்த 75 இந்த 17 ஜாலியாக இருக்கும், 30 தைரியமாக இருக்கும். இந்த 35 ஒரு நரபடி எட்டி பார்ப்போம், என்னாச்சு இப்படி பார்ப்பா இப்படி. நான் பார்க்கல வேணாங்க, ஆரம்பத்தில் வந்ததே நடத்த முடியுதான், தாடியில் வந்ததே முதல்ல நரச்ச முடி தான் வந்தது. இப்படியே பார்ப்போம், ஓ நரச்ச முடி வந்துட்டானா. நான் ஏதோ சொன்னேன், தசரதர் பார்க்கிறார், நீ உங்க கதையை விட்டுருவோம், தசரதரே பார்க்கிறார். ஒரு தடவை கண்ணாடி மாதிரி இப்படி தலையை சீவின் இருக்கா, அப்படியே பார்க்கிறார், அப்படியே பார்க்கிறார். சுமந்திர கேட்கிறார், என்னாச்சு ராஜா? இல்ல ஒத்த நரச்ச முடி தெரிகிறது, வயசா எடுத்துருந்தார். எப்ப 60,000 வருஷம் கழிச்சு, 60 வயசுல சொன்னா 30 வயசுனா நியாயம், 60,000 வருஷம் கழிச்சு. அப்புறம் தான் அவருக்கு தோணிதான், சரி ராமனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம். ஒரு நரச்ச முடியை பார்த்த உடனே அந்த கொள்ளு தாத்தாவுக்கு அப்பதான் தோன்றதான், சரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த உடல் மேல இருக்கிற ஒரு அக்கறை போல பகவானிடத்துல ஒரு அக்கறை, இவ்வளவுதான். நீ உடம்ப பார்த்துக்கும் போதுல பாண்ட நினைச்சுக்கோங்க, உடம்பு குளிப்பாட்டும் பொழுது, உடம்புக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது, உடம்புக்கு எதாவது வந்து கொடுத்தனாலும் இதை சரி பண்ணிக்கணும்னு ஒரு வைராக்கியம் இருக்கு பாருங்க. அது போல ஒரு பாண்டரங்க தியானம் வந்து கொடுத்தனா பண்டிகைபுரம் போனோம்னா பார்க்கணும், நாமஜபம் பண்ண திருவடியை பிடிக்கணும், அவ்வளவுதான். வேற இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு விரதம் இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நமக்கேற்ற ஒரு சுவாமி, நம்ம ரேஞ்சுக்கு, நம்ம சோம்பேறித்தனத்துக்கு, நம்மளை மாதிரி உடம்பே சுகமாக வச்சுருக்கிற ஒரு கூட்டத்துக்கு ஈஸியான ஒரு சுவாமி யாருன்னா பாண்டுரங்கன் பண்டரிநாத். அத்தனை விசேஷம் அந்த பாண்டுரங்கன் பண்டரிநாத். அவனுடைய லீலைகள் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ரொம்ப விசேஷமானது பண்டரிபுரம். ஏதோ இப்போதான் பண்டரிபுரத்தோட மகிமை நினைக்க வேண்டாம். பத்மபுராணம் முதற்கொண்டு நிறைய புராணங்கள், ஸ்கந்த புராணம்லாம் கூட பண்டரீபுரத்தினுடைய மகிமையை சொல்ற, சரியா அது புண்டரீகபுரம், புண்டலீகன் அங்கே இருந்து, சரியா புண்டரீகன் தான். அது காலப்போக்கில் மகாராஷ்டிர ஜனங்கள் புண்டலீகன் ஆகிட்டான். இந்த வைத்தியநாதன் நம்ம சொல்றோம் இல்லையா, நீங்க பெங்காலில் இருக்க பெங்காலியார்கிட்ட போய் சொல்லுவாங்க வைத்தியநாதன் அப்படின்வான், அவளுக்கு வே வராது, வைத்தியநாதன் அப்படின்வான். அவளுக்கு அந்த வேன்ற சிவா சொல்ல மாட்டான், சிபா அப்படின்வான், சிவா ஷிபா அப்படின்வான். நிறைய விஷயங்கள் அப்படிதான், ஒரிசாக்காரா பெங்காலிக்காரர்களுக்குலாம் வே வராது, பை 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 வைத்தியநாதன் வைத்தியநாதன் அப்படின்னு அந்த வேக்கு பதிலாக பை தான் சொல்லுவோம். அந்த மாதிரி புண்டலீகனை இந்த மகாராஷ்டிர ஜனங்கள் புண்டலீகன் ஆகிட்டா, கடைசியில் அதுவும் செட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புண்டரீகபுரம் தான் மருவி மருவி பண்டரீபுரமாய் இவனும் பண்டரீநாதன் ஆகிட்டான், புண்டரீகநாதன். அப்புறம் புண்டலீகநாதனாய், அதுக்கப்புறமா பண்டரீநாதன் ஆகிட்டான் பாண்டுரங்கன். அவனுடைய லீலைகள் சுலபமானது நமக்கு, அதை கேட்டா சி நம்ம கூட இப்படி அவன் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படி ஒரு லீலைகள். சாதாரணமாக இப்படி திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து லீலை பண்ணுற மாதிரி, ரொம்ப பிடிச்ச திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வரா மாதிரி உரிமையோடு வீடு தேடி வருவான் வீட்டன், அதான் உரிமையோடு வந்துடுவான். பெருசாலாம் யோசிக்கல மாட்டான், பெருசாக எதிர்பார்த்தெல்லாம் கிடையாது, இப்படிலாம் இருந்தால் தான் வருவேன் அப்படின்னு ஒரு நெறிமுறைகள்லாம் இல்லாமல் அந்த குட்டி குழந்தைகள்லாம் பிடிச்சதுன்னா எப்போ வேணால் ஓடி வரும் தெரியுமா. இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டில் நல்ல குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம மேலே ஆசை இருந்ததுன்னா திடீர்னு காலங்காலத்தில் எழுந்து பல் கூட தேக்காம ஓடி வரும். நம்ம ஏன் வெளில கிளம்பின்னு இருப்போம், அதுக்கு அதெல்லாம் புரியாது. வெளில கிளம்புறலா, நீங்கள் வெளில போயிட்டு எப்போ வருவீங்க அப்படின்லாம் கேட்டுருக்கோம். அதுக்கு நம்ம வெளில போகிறோம், அதுக்கு பிடிக்காது, அது முடிவு பண்ண முடியாது. ஆனால் நம்ம மேலே உரிமை இருக்கு இல்லையா, அதுபோல உரிமையோடு வரக்கூடிய ஒருவன் விட்டலன், சௌலபியமூர்த்தி. சௌலபியம்னா எளிமையானவன், அப்படியே நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் பாண்டுரங்கன். பாண்டுரங்கனுடைய அந்த பக்த சரித்திரத்தை அப்படியே புரட்டி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு காலகட்டத்தில் யாரோ ஒரு மகாத்மாவை முன்னிறுத்தின்னு மற்ற எல்லாரும் பக்தி பண்ணுவான், இது சுவாவம். நாமதேவன் ஞானேஸ்வரர் காலம், அவளை உத்தேசிச்சுண்டு பக்தி பண்ண காலம். அதுக்கப்புறம் ரொம்ப விசேஷமான ஒரு காலம் அப்படின்னா சன் துக்காராம் அவருடைய காலகட்டம். ஆனால் இன்றைக்கி சன் துக்காராம் சொல்ல போகிற அர்த்தம் இல்லை. சன் துக்காராமுடைய காலகட்டம்ன்றது பாண்டவர்களுக்கு ஒரே குஷியான காலகட்டம். பார்க்குறவா எல்லாரும் விட்டல் சொல்லு, பரவாயில்ல எல்லாரும் விட்டல் பக்தனா மாத்திர, இதே ஆனந்தமாக பண்ணிட்டு இருந்தார் சன் துக்கார். பூனா இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப விஷயம் இன்றைக்கி ரொம்ப மகாராஷ்டிராவில் ஐடி ஃபீல்டு அப்படின்னா இன்றைக்கி பூனா தான். ஒரு காலத்தில் பூனாவில் ஃபுல்லாக பக்தர்கள் நிறைஞ்ச ஒரு இடம். இன்றைக்கும் வார்க்கடி சம்பிரதாயத்துக்காரர்களுக்கெல்லாம் பூனே அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பூனே பூனே அது சரியா, நான் சுதாமா வைஷ்ணு போயிருந்தேன், அவனுக்கு இந்த பூனா பூனேலாம் வரல, பூனைன்னே பேர் வச்சுட்டான் ஊருக்கு. அப்பா பூனை போகலாம், அப்பா பூனை போகலாம் அப்படின்னு நான் சொல்லேன். இந்த பேர் ஊர் பேர் எப்படியும் மாறிட்டுருக்கு, நீ வேறு பூசா மாத்தாதடா குழந்தை அப்படின்னு. அந்த பூனா சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே பாண்டுரங்க பக்தர்கள் நிறைஞ்ச ஒரு கிராமம். இன்னைக்கும் தேகும் ஆலந்திலிருந்து பண்டரிபுரத்துக்கு பாத யாத்திரை போவார்கள். வருஷா வருஷம் ஆஷாட சுக்ல ஏகாதசியும் பொழுது அவள்லாம் அந்த பூனா வந்தாச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்படியே நிறைய ஜனங்கள்லாம் கூட்டமாக கூடி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பூனா தேசம் ஒரு சின்ன மலைகள் தான், பூனாட ஃபுல்லாக மலைகள் தான். இந்த பூனாலேருந்து ஒரு அரை மணி நேரம் போனோம்னா தெகு சன் துக்காராம் அவதாரம் பண்ண ஸ்தலம். இந்த பூனாலேருந்து ஒரு 20 நிமிஷம் போனோம்னா ஆலந்தி சந்த் ஞானேஸ்வரர் வாழ்ந்து ஜீவ சமாதியான இடம் ஆலந்தி. எதுக்கு சொல்லுன்னா எப்பயாவது பூனா பக்கம் போனேன்னா இந்த ஒரு அரை மணி நேரம் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். அவ்வளோ ஆச்சரியமான இடம். அந்த பூனா பக்கத்திலேயே ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அழகா ஒரு நல்ல பணக்கார ஒருத்தர் இருந்தார், கோடீஸ்வரன். பரம்பரை பரம்பரையாக அவ பணக்கார சாந்தோபா அப்படின்னு அவரோட பேர், சாந்தோபா. அவருக்கு இந்த பாண்டரங்கன் இந்த வார்கரி சம்பிரதாயம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவரோட பாக்கியம் துக்காராம நேர தரிசனம் பண்ணியிருக்கார். நேர தரிசனம் பண்ணது மட்டும் இல்லாமல் சன் துக்காராமிடத்துல மந்திர உபதேசம் வாங்கிட்டு இருக்கார். ஒரு குருவிடத்துல மந்திர உபதேசம் வாங்கிக்கிறதுன்றது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னு கேட்டா அந்த மந்திரம் அந்த பலம் நிறைய கொடுக்கும் நமக்கு. நம்மளுடைய மனசை அந்த மந்திரத்துல லயப்பட வைக்கும். அதுக்குதான் குரு கிருப வேணும். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருப்தி பணிகொள்வான். ராமானுஜா அப்படின்னா நல்லா இருக்கு இல்லையா? ராமானுஜருடைய திருநக்ஷத்திரம்னா சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதுபோல மகாத்மாக்களுடைய வழியை பின்பற்றி போகிறதுன்றது நமக்கு ஈஸி. ஏதாவது தெரியாத ஒரு ஊருக்கு போறோம் வச்சுக்கோங்களேன், அது அர்த்தராத்திரி போயிட்டோம், எல்லாம் ஒரே இருட்டா இருக்கு, ஊரே அடங்கி இருக்கு, ஆளே இல்லை, தெரு பலகையும் இல்லை, ஏதாவது நேம் போர்டு தான் தெரிவித்தா வீடு நம்பர் ஒன்றுமே தெரியல. அப்போ யாரோ ஒருத்தர் வர அவர்கிட்ட அட்ரஸ் கேட்குறேன், இந்த மாதிரி இந்த நேரம் போங்க வலதுகை பக்கம் கட் பண்ணுங்க, 4வது வீடு இருக்கும் அப்படின்லாம் சொன்னால் கடகடம் அந்த சொந்தரை கேட்டு கடகடன்னு போகிறோம். டக்குன்னு ரொம்ப அலையாமல் நேரம் யாரை பார்க்க வந்தோமோ சொந்தக்காரன் வீட்டுக்கு இங்கே போயிடுவோம் இல்லையா? அப்போ அந்த ஒன்றுமே தெரியாத ஊரில் ராத்திரி நமக்கு உதவிக்கு ஆளே இல்லாதது, யாரோ ஒருத்தர் சொல்லும்போது அதை கேட்டால் அந்த இடத்த அடைய முடியறது அப்படின்னா தெய்வ விஷயமும் அப்படி தான். உலக வாழ்க்கை ஒரு இருட்டாக தான் இருக்குது. தெய்வம்ன்ற ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசை இருக்கு, ஆனால் வழி தெரியலை, முறை தெரியலை. இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், எப்படி போனால் சுலபம்னு இருக்கு இல்லையா? நமக்கு எந்த வழின்னு இருக்கு. என்ன சில பேர் இப்படியே போகலாம், ஆனால் கார் போகாதுன்னு சில ஊரில் பெரிய பிரச்சனை தான். காரில் உட்காந்து அட்ரஸ் கேட்போம், அது கருத்திட்டு வா, காரில் உட்காந்து அட்ரஸ் கேட்க திமிருந்தோம், இறங்கி போய் கேட்டால் கார்லேயே கேட்க வேண்டியது இறங்கினேன். ஜனங்களோட மாறுடிக்கு ரொம்ப கஷ்டம் வச்சுக்கோ, போகிறேன் பெரிய பாடுது. கேட்டோம்னா இப்படியே நேரம் போனீங்கன்னா வந்துடும் அப்படின்வோம். சரிங்கண்ணா, ஆனால் அந்த கார் போகாது சார் அப்படின்னு வண்டி நம்ம எடுத்துருவோம், பத்திரிக்கையில் போட்டு கிளம்பினா கார் போகாது, நடந்து தான் போகணும். கார் எங்கே வைக்கிற காரைங்கெல்லாம் எடுத்து முடியும், அங்கே போய் எடுத்துக்கணும். அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இந்த பக்திங்கிற விஷயம் அப்படி தான், உத்திஷ்டத்தை ஜாகிரத பிராப்திய வரான் நிபோதத்தை கடோபநிஷத்தில் யமதர்மராஜா சொல்ல, எழுந்துக்கோ முழிச்சுக்கோ, ஒரு நல்ல சத்குருநாதனை அடைஞ்சிக்கோ, அப்போ உன்னால் பக்தியை உள்ளபடி அனுபவிக்க முடியும். சுலபம் பக்தின்றது ரொம்ப சுலபம், ரொம்ப கஷ்டம். பலாப்பழம் மாதிரி பக்தி நல்லா பெருசாக இருக்கும், வாசனை எல்லாம் மூக்க நல்லா தான் தொலைக்கும். இதை பிரிக்கிறது இருக்கு பாருங்க, பலாப்பழத்தை எப்படி ஏ வச்சு, ஆஹா பலாப்பழம், ஆஹா பலாப்பழம், ஆஹா பலாப்பழம், வாசனை முகந்து பார்த்துருந்தா எவ்வளோ நேரத்துக்கு வயிறு ரொம்ப எவ்வளோ நேரம் உடச்சி பார்க்குறேன்னு உள்ள வெட்டி கையை வச்சோம்னா ஏண்டா வச்சோன்னு தோணுது, பிச்சிக்கு 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 பிச்சிக்குன்னு ஒட்டும். இந்த பக்தி ஒரு பலாப்பழம் மாதிரி தான், அந்த அணிலெலாம் கொத்திடும், அப்போ தான் நல்ல ருச்சி இருக்கும். ஆனால் நம்ம கை வச்சால் தான் விட்டு அதுங்களுக்குலாம் வாய் விட்டுறது, அதுதான் அதிசயமாக இருக்குது. இந்த பகவான் நமக்குன்னே அங்கங்கே ஒரு செக் வச்சுருக்காரு. இந்த மனுஷ கூட்டத்தை எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அதுக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அவர் தான் நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. அணில் என்ன பண்ணால் அதுக்கு வயதுக்கு வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டு போயிடும், நம்மளை மாதிரி கிடையாது. அடுத்து அது கொடுக்கலாம், மூணாவது அது கொடுக்கலாம், இப்போ வேண்டப்பட்டவாள் கொடுக்கலாம். என்ன பெரிய கஷ்டம்னா அந்த கேரளாவில் போனோம்னா எல்லார் வீட்லேயும் பலாப்பழம் இருக்கும். பலாப்பழத்தை ஒழிச்சு வைக்க முடியாது, ஒரு பழம் சில பழம்லாம் ஒழிச்சே வைக்க முடியாது. அந்த பலாப்பழம், அன்னாசி பழம், மாம்பழம், நல்ல மாம்பழம்லாம் சொல்கிறது, இப்போ எடுக்கிற அந்த கெமிக்கல் போடுற மாம்பழம் ஒழிச்சு வைக்க முடியாது. அதனாலேயே பக்கத்து வீட்டை அடுத்த வீட்டை கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு, வேற வழி இல்லாம. இந்த பக்தி அந்த மாதிரி ஒரு பெரிய பலாபலம். இந்த பிரிச்சு உள்ளுக்குள்ள சொல சொல்லையா எடுத்து அனுபவிக்கலாம், அதுல தேவையில்லாதான் ஓட்டிட்டு இருக்கும். இப்ப குரு இருந்தாருன்னா கையில கொஞ்சம் எண்ணெயை தடவி கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து நமக்கு குருவா. இல்லாட்டி நம்ம குழந்தையா இருந்தா வச்சுக்கோ, இந்த பலாபழத்தை குடிச்சு நமக்கே சொல்லைய வாயில ஊட்டிடுவான். அதுல இன்னும் ரொம்ப ரொம்ப சமத்தா இருந்தா வச்சுக்கோங்களேன், இந்த பலா சொல்லை தேனில முக்கிய வேற வாயில கொடுத்துருவான். இவரும் வாயை திறந்தாலும் போகுது, இவ காதை மட்டும் திறந்து வச்சுட்டு கேட்கறதுக்கு. அது போல இந்த குரு இருந்துட்டாருன்னா எனக்கு அந்த பலாப்பழம் டேஸ்டா இருக்காமே, ஆமாவா இங்க வா உக்காரு, சரி உக்காந்துருவோம், ஆ வாயை தர, அவ்வளோ எல்லாராலையும் பலாப்பழத்தை உரிச்சு தேவையில்லாதனா வெளில போட்டுடு. கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது குருவுடைய தர்மம், அதனால தான் ஒரு சத்குரு அவசியம். இல்லாட்டி இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, ஆனால் நமக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஒன்று இல்லையா, அதுக்கு தான் குரு. இந்த சாந்தோபா அழகா சன் துக்காராமுடைய சிஷ்யன். துக்காராம் உபதேசம் பண்றார், என்னடா உபதேசம் பண்ண, அவருக்கு மந்திர உபதேசம்னா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. துக்காராம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஒரு நாள் சொப்பனத்துல பாண்டுரங்கனே அவருக்கு வந்து, நான் ராகவ சைத்தன்ய கேசவ சைத்தன்ய தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரையெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு நடு ரோட்ல நிக்க வச்சு உபதேசம் எல்லாம் கனவுல சன் துக்காராம்க்கு. இனிதே நீ ராம்கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி ஜபீனுட்டான். சன் துக்காராமுக்கு பாண்டுரங்கனே சொல்லி கொடுத்த மந்திரம் ராம்கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. நமக்கு தெரியாமலேயே நாலஞ்சு தடவையா ஒவ்வொரு தடவை சத்தங்கள் ராம்கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. பாண்டுரங்கன் தன்வாயாலே தானே குருவா இருந்து சன் துக்காராமுக்கு உபதேசம் பண்ண மந்திரம், எவ்வளவு பெரிய மந்திரம். அது சில இடங்களில் பெரியவா சொல்ற கிருஷ்ண சைத்தன்யம் மகாபிரபு தான் துக்காராமுக்கு உபதேசம் பண்ண, எப்படி இருந்தாலும் வசதி தான். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்றோம், கிருஷ்ணனே குருவா இருந்து அவ்வளவு அழகா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராம் கிருஷ்ண 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 ஹரி. ரொம்ப அழகான ஒரு மந்திரம். ராமனோடையும் சண்டை கிடையாது, கிருஷ்ணனோடையும் பிரச்சனை கிடையாது. சாதாரணமாக ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கு தானே ஆகாது, ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கு, ராம பக்தாளுக்கும் கிருஷ்ண பக்தாளுக்கும் ஆகாது. ஆனால் ராம் கிருஷ்ண ஹரி, ராமன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் ஹரி. அந்த ராம் கிருஷ்ண ஹரி தான் வாசுதேவ புத்திரனான வாசுதேவன். அவன் யாரானா நம்ம பாண்டுறங்கன், ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. அந்த வசதியான மந்திரத்தை சன் துக்காராம் இந்த சாந்தோபாக்கு உபதேசம் பண்ணிட்டான். அவர் அண்ணிலே அதையே ஜெபிச்சிருக்கார், ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, 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 ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. என்ன விசேஷம்னா, இல்லை முன்னாடி ஓம் நமக இதெல்லாம் கிடையாது. இப்போ ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு இந்த ஓம் நமக அப்படி வந்துட்டால் இந்தந்த காலங்களில் இப்படித்தான் சொல்லணும்னு நியமங்கள் உண்டு. இதில் ஓம்காரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால யார் வேணா எப்போ வேணா எப்படி வேணாலும் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, 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 ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. இப்படி பகவானுடைய நாம் அல்ல பகவானுடைய நாமத்தை சொல்லி ராமன் சொல்லிடுறோம், கிருஷ்ணா சொல்லிடுறோம், ஹரின்னு சொல்லிடுறோம், வாசுதேவான்னு சொல்லிடுறோம், இன்னொடி ஹரின்னு சொல்லிடுறோம். அதாவது இந்த இதில் அஞ்சு தடவை பகவன் நாமத்தை சொல்லிடும், ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. பாண்டங்கன்னு சொன்னான்னா அந்த குரல் எப்படி இருக்கும் கேட்க வேண்டாமா, சூப்பராக பேசுவோம், கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம், ஸ்டைலாக பேசுவோம். இந்த விடல பசங்க ஒரு திமுறையாக பேசுவா தெரியுமா, ஆ பார்த்துக்கலாம் சொல்லடா, அப்புறம் அது ஒரு அது பாண்டங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் உண்டு. திருப்பி தான் பிரிஞ்சவராக பேசுவார். ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன், அழாத காலவிழு, அவர் அவர் ரேஞ்சிலேயே பேசுவார். வரராஜன் பி ஹாப்பி டோன்ட் வரி அப்படின்வார், அவர் ரேஞ்சில் அவர் பேசுவார். ரங்கநாதன் காப்பாற்ற நானே தேமேன் இருக்கேன், நீ ஏன் டென்ஷனாக இரு, சும்மா கடை அவள்கிட்ட போனால் சும்மா இருந்து ரங்கநாதன் போனால் சும்மா இரு. பத்மநாபர்கிட்ட சுவாமி ஒரே டென்ஷனாக இருக்குது, நான் என்ன மேலே பார்த்துன்னு நினச்சிட்டு இருக்கியா, உன் ப்ராப்ளம் தான் பார்த்துருக்கேன், கவலைப்படாத. வைத்தமானதுக்கிட்ட போயிட்டு பிரபோ ஒரே பண கஷ்டமாக இருக்குது, அதுதான் கையில் பார்த்துட்டுருக்கேன், உன் பண கஷ்டத்தை எப்படி யார் சரி பண்ணலான்னு தான் பார்த்துட்டுருக்கேன். அப்படி ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு விதமானது. பார்த்த சாரதிக்கிட்ட போய் நின்னா ஒரே பயமாக இருக்குது, பக்கத்தாட்ட பிரச்சனை பண்ணுறா, ஆஃபீஸில் பாஸ் ஒன்றும் சரியில்லை, நம்ம சொல்லுவோம் அதான் அதிசயம், மாமியாக சரியில்லை, பாஸே சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காராக சரியில்லை, நம்ம மட்டும் ரொம்ப சரியாக இருக்கும், அதான் அதிசயமே. உலகத்தில் எல்லா தப்பு, நம்ம மட்டும் ரொம்ப பர்ஃபெக்ட். பார்த்த சாரதியை பார்த்து ஒன்றும் சரியில்லை, பகவான் சொல்லலாம் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத, ஒரே பயமாக இருக்குது, நான் உனக்கு செக்யூரிட்டி கார்டு, செக்யூரிட்டி கார்டு, நான் உனக்கு காவல்காரன் கூர்க்கா. சரியாக சொன்னேன்னா மெட்ராஸ்லலாம் போனால் பெரிய பெரிய ஃப்ளாட்லாம் உண்டு, எல்லாரும் நிம்மதியாக தூங்கும், என்னடாண்ணா ரெண்டு கூர்க்கா இருக்கு அவன் பார்த்துப்பான், பாவன் அவன் பகலெல்லாம் வீட்டு வேலையை பார்த்துட்டு ராத்திரி வந்து இங்கே உட்காந்து ஒரு பணம் மணிக்கு சுற்றி அவன் தூங்குவான், அது அதிகோ தப்போ. அந்த மாதிரி பார்த்த சாரியை பார்த்தோம்னா உன்னுடைய செக்யூரிட்டி கார்டு உன்னுடைய கூர்க்கா நான் அப்படின்னு ராமானுஜன், ராமானுஜரை பார்த்தாச்சு அப்படின்னாரு. சொல்லவே வேண்டாம், குழந்தை நான் இருக்கேன்ப்பா, நீ என் செல்லம், அழாது பயமாக இருக்கா, பா பா நான் இருக்கேன் அப்படின்னு சமாதானம் சொல்லும்படியான காரே கருணை ராமானுஜன். நான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாதே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரேன்னு உள்ளுக்குள்ளே ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு ரூபம் சுவாமி ராமானுஜருடைய ரூபம். அப்படி ஒவ்வொரு மூர்த்திக்கும் முதல்ல பாண்டகன் ரொம்ப ஸ்டைல், அது பேசுறது அந்த நடவடிக்கைகள் அப்படி ஜாலியாக, இந்த விடலை பசங்களை ஏன்னா அந்த வேலை பண்ணியாடா இப்போ பண்ணுறேன், அப்புறம் பண்ணுறேன், இப்புறம் பண்ணுறேன், அப்புறம் திடீர்னு ரோஷம் வந்து கிடுக்கணும் போய் பண்ணிட்டு வந்துடும். அது சஸ்பென்ஸாக அப்பா அம்மா சொல்லும்போது பண்ணாதீர்கள், சொன்னால் பிடிக்காது, பண்ண சொன்னால் பிடிக்காது, ஆனால் தான் சொல்லாமலும் பண்ணாதீர்கள், அப்படி ஒன்று இருக்கே, சொன்னால் பிடிக்காதுன்னா சொல்லாதபடி நடந்துக்கணும், சொல்லவும் கூடாது கேட்கவும் கூடாது, அவள் பண்ணும் வரைக்கும் நம்ம பொறுத்துட்டுக்கணும். அந்த மாதிரி ஒரு வஸ்து பாடுறங்க, என்ன பண்ணுவான் எப்படி பண்ணுவான், அதனால் குழந்தைகளை நம்ம ஆள் அப்படி நினச்சிக்கப்படாது, உங்கள் ஆள் தான், ஆனாலும் பொறுப்புள்ள ஒருத்தன், திடீர்னு வருவான், திடீர்னு ஏதான பண்ணக்கூடிய ஒருத்தன் பாண்டுரங்கன் பண்டரீனாள். இந்த சாந்தோபா, இந்த ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, 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 நல்லா இருக்கு இல்லையா, சொல்றதுக்கு டக்குன்னு வருது பாருங்க, பெருசாக யோசிக்கலாம் இல்லாமல் ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி வருது பார்த்தலாம், அதான் பாண்டவனுடைய பெருமை. அவர் அதையே ஜெபிச்சுட்டு இருக்கார், அவருக்குன்னு தனியாக செக்யூரிட்டி கார்டெல்லாம் உண்டு, நிறைய பணம் உண்டு, ஊரில் நல்ல பெருமை உண்டு, ஊரே அவளோட தான், அப்படி ஆனந்தமாக இருக்கார். மனைவி அம்மா அப்பா எல்லாம் தவறிட்டார், பகவான் திருவடி அடைஞ்சுட்டார், ரொம்ப சௌக்கியமாக நிம்மதியாக இருக்கார். ஆனாலும் அவர் மனசு இதையும் தாண்டி எதையோ தேடுறது, டெய் சாப்பாடு ஒன்றும் குறவில்லை, பெருசாக அலட்டிக்க வேண்டாம், உலகாயுதமாக பணத்தினாலே வரக்கூடிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை, அந்தளவுக்கு பணத்தினால கஷ்டங்கள் இருக்குது இல்லையா, அதிகமாக இருந்தாலும் கஷ்டம், குறவாக இருந்தாலும் கஷ்டம், சரியாக இருந்தாலும் கஷ்டம், எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது, அவங்க வந்து பணம்னா கஷ்டம் இல்லைனாலும் கஷ்டம், இது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட முடியும், எத்தனை பேப்பரை தூக்கி போட்டிருக்கோம், பத்து நாள் போ அது தூக்கி போடுறோமா, அது ரெண்டாக கிழிஞ்சு போனால் கூட பத்திரமா கொண்டு போய் மாற்றி கொடுக்கும் பேங்கில் கேட்கும், அதுக்கு ஒரு விலை இருக்கத்தான் செய்யறது, அப்படி ஒரு வஸ்து இந்த பணம். அவர் இதையும் தாண்டி தேடுறார், தங்கிட்ட வேலை செய்கிறவாள்லாம் பார்க்குறார், அதில் ஒரு வேலைக்காரன் எப்பொழுதுமே பாண்டங்க தியானம் பண்ணக்கூடியவன், அவன் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கான். அவர் கேட்குறார், நீ எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், அவர் சொல்லிட்டார், நான் எப்பொழுதும் மகளை தியானம் பண்ணுறேன், பாண்டங்க தியானம் பண்ணுறேன், அவன் பார்த்துக்கிறான், இவருக்கு அவன் சந்தோஷம் வந்துருச்சு. அவர் சொல்கிறார், நீ வேலை முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், ஆ வீட்டுக்கு போவேன், பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு அந்த பாண்டங்க தியானம் பண்ணுவேன், நதிக்கடலில் போய் உட்காந்து நிறைய நேரம் நாமஜபம் பண்ணுவேன், இவருக்கு இதெல்லாம் கேட்டு இவருக்கு பிடிச்சி போயிடுது, நம்மளும் இந்த மாதிரி ஏகாந்தமாக உட்காந்துட்டு பாண்டங்க தியானம் பண்ணால் நன்னா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பிட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு பைத்தியம் மாதிரி இந்த பட்டணத்தார் கிளம்புறாரு பார்த்தாலும் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிற வஸ்திரத்தோடு அவர் பாட்டு கிளம்பிட்டார், ரொம்ப தைரியமான அழகாக கிளம்பியாச்சு. அம்மா என்னென்னமோலாம் சொல்கிறா, அவர் காதல் எதுவுமே வேலை. ஏன்னா அந்த பாண்டரங்கனை அடையணும் அனுபவிக்கணும்னு ஒரு தீவிரமான மனசு வந்துருச்சு. அது வரணும், நான் பகவானை அடையணும். உடனே அதாவது வீட்டை விட்டு போயிடுவான்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறைக்கேற்ற மாதிரி மாறும். அவர் கிளம்பிட்டார், அவர் பாட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டார். எங்கே போனார் ஏது போனார் தெரியல, அம்மா என்னமோ சொல்லி தான் பார்த்தா நிற்கல, அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அவள் வீட்டில் ஏதோ வாக்குவாதம், அம்மா ஏதோ சொல்ல, இவர் ஏதோ சொல்ல, அம்மா நீ உட்காந்து சாப்பிட்ற திமுருடா பிச்சை எடுத்தாது நீ ஏதோ சொல்லிட்டா கோபத்தில். உடனே நடந்தால் அதே உபதேசமாக இருந்தேன், பிச்சை எடுத்து சாப்பிடணும். அவர் பாட்டு கிளம்பிட்டார், பெரிய கோடீஸ்வரர், திடீர்னு ஒரு வைராக்கியம் வந்துடும். அவர் பாட்டு கிளம்பி ஆட்டு ஒரு காட்டில் போய், அவர் ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன காடு இருக்கு, அந்த காட்டில் போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, போனா போனா வந்துடுவா வந்துடுவா. அந்த ஆம்பளை கோவம்லாம் ஒன்று உண்டு இல்லையா, பசிச்சியா வீட்டுக்கு வந்துடுவா, ராத்திரி ஏறினா வீட்டுக்கு வந்துடுவா, கொண்டாட்டி யோசனை வந்தால் வீட்டுக்கு வந்துடும், அவ்வளோதான் ரோஷம். அதுக்கு மேலாம் பெரிய ரோஷம் எல்லாம் கிடையாது. ஆனால் அவருக்கு பெரிய ரோஷம், அழகாக பாண்டங்க தியானத்தை மெய் மெய் மறந்து உட்காந்துட்டார். துக்காராமனுடைய சிஷ்யன் இப்போ பல ஊர்களில் தேடி பார்க்குறான், எங்கே போனான்னு தெரியல, அம்மா ரொம்ப வருத்தப்படுறா. கடைசியில் அந்த காட்டில் தேன் எடுக்க போகக்கூடிய அந்த ஆட்காரர்கள் பார்த்துட்டு, அம்மா அங்கே ஐயா அங்கே இருக்காரு தியானம் பண்ணிட்டுருக்காரு, அங்கே பார்த்தோம். உடனே அம்மா என்ன பண்ணா, சரி நம்ம போனால் திரும்பி சண்டை ஆகிடும் சொல்லி பந்துக்கள் எல்லாம் சொந்தக்காரர்கள்லாம் அனுப்பிச்சு, தன் மருமகள் இளவயசு மருமகள், அவள் பேர் யசோதான்னு பேர், இளவயசு மருமகள், அவளுக்கு நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி, சின்ன பொண்ணு தான், ஒரு 75 வயசு இருக்கும் அந்த பொண்ணு, அவ்வளோதான், அலங்காரம் பண்ணி அனுப்பினா. இவள் அழகாக பார்த்து, ஏன்னா அந்த வயசுக்கு அதானே ஒரு ஈர்ப்பு, அதனால் அவளை அனுப்பி அவளை வச்சுட்டு திருப்பி என் பையனை வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடலான்னு சொல்லி சில சொந்தக்காரர்கள்லாம் கூப்பிட்டு அவனை சமாதானப்படி ஐஷன் வாங்கும்னு சொல்லி அழகாக அவளை அனுப்பினான். எல்லாரும் போனார்கள், எவ்வளவு போனான், சொந்தக்காரால் என்னென்னமோ சொல்லி பார்த்தா ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை. அவர் சொன்னார், நான் வரேன், நிச்சயமாக வீட்டுக்கு வரேன், இப்போ வரணுன்னு நான் இல்லை, எனக்கு பாண்டரங்க தரிசனம் கிடச்சிடுத்து அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் நான் நிச்சயமாக வரேன், எனக்கு வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டு மேலே விருப்பெல்லாம் கிடையாது, எனக்கு பாண்டரங்கனை பூரணமாக அனுபவிக்கிறது ஒரு ஏகாந்தம் தேவைப்படுறது, தனிமை. நான் பாட்டுக்கு பகவத் தியானம் பண்ணி நாமஜபம் பண்ணுறதுக்கு எல்லாரும் சொன்னால் வீட்லேயே இருக்கலாமே, ஏகாந்தமானா சாப்பிட்டுட்டு சௌக்கியம், அப்புறம் எப்படி தியானம் வரும், தூக்கம் தான் வரும், நல்லா 3 வேலை சாப்பிட்டேன் வீட்லேயே உட்காந்து ராமகிருஷ்ணாரி அப்படி தான் வரும். அப்புறம் ராமகிருஷ்ணாரியை விட கொட்டாய் தான் ஜாஸ்தி வரும். வீட்டை விட்டு தனியாக இருந்தோம்னா தான் கொஞ்சம் தியானம் எல்லாம் வரும். நல்லா பாருங்கள், வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில சமயத்தில் ரோஷம் வைராக்கியம் எல்லாம் வரும். வீட்டுக்கு போனால் எங்கே போச்சுன்னே தெரியாது, தெருதுன்னு தேடுவோம், அது குப்பத்தொட்டில் போட்டோமா செருப்போட விற்றோமான்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுக்கு அனுபவம் தான், இந்த பிள்ளைகள் பண்ணுறத பார்த்து அப்படி கோபம் புத்துட்டு வரும். நீ முகம் கொடுத்து பேசுகிறானாப்பா, இன்னிலேருந்து அவள் போடுறான் பற்றி நீ, இனிமேல் அவள் இப்படி தான் பேசுவேன், நம்ம எல்லாம் அழகாக எல்லாம் ஒரு பெரிய அப்படி மாஸ்டர் பிளான் பண்ணி அப்படி பேசி அப்படி பேசும். அது அங்கே உள்ளே போனோன்னு காற்று பிடிக்கிறவரை புஷ், எங்கே போகிறது ஏது போகிறது, இதே தான் வாரத்தில் 4 நடக்கிறது, ஏதோ மாதத்தில் 4 வாரத்தில் 4 இனிமேல் நான் பேசுகிறேன்னா பாரு, உங்கள் அம்மா குழந்தைகள் ஒரு வைராக்கியம் வந்து ஒரு நாள் துணி துவைக்கும், எவ்வளோ துவைக்கும்னா மிஷினில் போடுற வரைக்கும் துவைக்கும், அதுக்கப்புறம் எடுத்து அம்மா தான் உணப்பணும், அப்புறம் மடித்து வைக்கிறதுக்கு அம்மா வரும். இப்படி எல்லாம் ஒரு வைராக்கியம் உண்டு வச்சுக்கோங்களேன். ஆனால் சில பெரியவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல வைராக்கியம் உண்டு, பகவானை அடையணும்னு ஒரு தீவிரம். இந்த சாத்தோபாவுக்கு அப்படி ஒரு தீவிரம், பகவானை அடையணும் அப்படியே ஒரு தீவிரம். அவர் சொல்லிட்டார், தீர்மானமாக சொல்லிட்டார், என்னால் வர முடியாது. உடனே எல்லாரும் சொல்லாங்க சார், அப்படி சண்டமாக வீணாக போயின்றிருக்கல, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும்னு வாழலாம் பார்த்தா இவனோட தான் நம்மளுக்கு எடுத்துருவோம், நம்ம வீடு போவோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும், நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. இந்த பொறுப்புன்னு ஒன்று சொல்லி சொல்லியே நம்ம தெய்வத்தை விட்டு விலகி ஓடிட்டு இருக்கோம், எல்லாமே பொறுப்பு தான். ஆனால் பொறுப்புன்றத ஒரு சாக்காக வச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் போயாச்சு, இவன் மட்டும் நிற்கிறான், மனைவி எல்லாரும் போனால் இவன் போக முடியாது, பிராரம்ப கர்மா. அவர் கேட்டால், நீ மட்டும் ஏன் நிற்கிற அப்படின்னு, இல்லை இனிமேல் நான் அவங்கள விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எப்படி ராமன் இருக்கும் மேடம் சீதை கயோத்தியோ அது போல. அவர் சொன்னால், வசனம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் நல்லா தான் சொல்லுவேன், நீ பாட்டுக்கு நல்லா பட்டு ஆடையெல்லாம் உடுத்து, நீ நல்லா நகையெல்லாம் போட்டு வந்திருக்காய், நாங்கள் உட்காந்து தியானம் பண்ணலாம் பார்த்தா அப்புறம் உன்னை காப்பாற்றுறதே பெரிய குழப்பாப்படும் அப்படின்னு. அதனால் நீ வீட்டுக்கு போ, அவசரம் இல்லை போக மாட்டேன். அங்கே வீட்டில் இருந்தாலும் எல்லோரும் என்னை பார்க்கும்போதெல்லாம் அவன் கணவர் எங்கே எங்கேன்னு கேட்பான். அது பதில் சொல்கிறத விட, உங்களோட கஷ்டமோ நஷ்டமோ உங்களோட இருந்துட்டு போயிடுறேன், எனக்கு அது சமாதானம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், அப்படி இந்த ட்ரெஸ்லாம் இருந்தால் நடக்காது, இதுல இந்த கோலத்துல இருந்தா என்னோட இருக்க முடியாது. இப்ப என்ன பண்ணணும்னா இதெல்லாம் போட்டுட்டு வேறதான போட்டுக்கணும். ரொம்ப சாதாரணம். உடனே அவள் கூட வேலைக்காரன் வந்திருக்கா பாருங்க, வேலைக்காரிக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவளுடைய ஒரு வஸ்திரத்தை எடுத்து இவள் வாங்கி உடுத்திண்ட, ஒரு கிழிஞ்ச வஸ்திரத்தை வாங்கி உடுத்திண்டு, கழுத்தில் மாங்கல்யத்தை தவிர எதுவுமே வச்சுக்கல, எல்லாமே கொடுத்துட்டான். அப்போ அவள் சொன்னான், இனிமேல் அவங்களோட இருக்கலாமா? அவர் சொன்னா, ரொம்ப சந்தோஷம், நீ இருந்து தியானம் பண்ணு, ரெண்டு பேருமா சேர்ந்து பாண்டவங்கன்னு அனுபவிப்போம். அப்படி ஒரு கணவன் வேணும் இல்லையா? அது அது ஒரு பாக்கியம் இல்லையா? நீ என்ன அனுபவி, நான் ஒன்னு அனுபவிக்க, ரெண்டு பேரும் டிவி அனுபவிக்கலாம், இப்படி தானே இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சமோசா சாப்பிட்லாம், பீஸா சாப்பிட்லாம், பரோட்டா சாப்பிட்லாம். கணவன் மனைவிக்குள்ள அனுபவங்கள்ல தானே தீபாவளிக்கு பட்டு போட வாங்கலாம், ஒரு உடல் சார்ந்த ஒரு அனுபவங்களை தானே பகிர்ந்துக்கிறான், பெட்டர் ஆஃப் அப்படின்றோம். உடல் சார்ந்த அனுபவங்கள் இல்லாடி வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள். ஆனா இவர் சொல்ற சாந்தோபா, ரெண்டு பேரும் சேர்ந்து பாண்டங்கள் அனுபவி, அது கண்கள்ல கண்ணீர் வழிகிறது. தெய்வத்தை அனுபவி, எதுக்கு கோவிலுக்கு போனோம் அப்படின்னு கேட்கற கணவனும் உண்டு. நான் போகும்போது நான் ஆபீஸ்லாம் போனதோட பொறுமையா பார்த்து கோவில் மூடிடுவான், அதுக்கப்புறம் போனா என்னன்னு கேட்பான். இதுக்கு நடுவில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாண்டுரங்கனை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லணும்னா எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும். இப்போ தான் அனுபவிக்கணும் நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் தான் அனுபவிக்கிற அதே பகவத் அனுபவம் தன் மனைவியும் அனுபவிக்கணும் நினைக்கிறார் பாருங்கள். கர்தம பிரஜாபதி இருந்தார் கபிலரோட அப்பா, அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டே இருக்கார். தியான முறையை தன் மனைவி தேவபூதிக்கு சொல்லியே கொடுக்கல, அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணால் அவர் பாட்டுக்கு பகவான் அனுபவிச்சார். அதுக்கப்புறமா தேவபூதி கர்ப்பத்தில் பகவானே கபிலராக வந்தார், கபில உபதேசம் சாங்கிய தத்துவம், அதுக்கப்புறம்தான் தேவபூதிக்கு பகவானுடைய பலம் எல்லாம் புரிஞ்சது. அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? தானும் அனுபவிக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவாளையும் பகவத் அனுபவத்தை அனுபவிக்க வைக்கணும். அதானே சத்சங்கத்துடைய பிரயோஜனம். ராமானுஜர் தான் மட்டுமா ரங்கநாதன் அனுபவிச்சார், எல்லாரும் தானே. ஏ வடுகா வாடா ரங்கனுடைய அழகை பாராயின்றான். அப்போ என்ன மனசு, இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டான், பார்த்தா இப்படி ஒரு தன் கிடைக்கிறது எனக்கு பாக்கியம், அப்போ இது அனுபவிப்போன்னு அழகாக தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவர் பாடுகிற ராமகிருஷ்ண ஹரி வாசு, இவளுக்கு சொல்லிக் கொடுத்தார் ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. இவளுக்கு மனசில் ஒரு கவலை வந்துடுச்சு, காத்தாலையும் ஜிபிச்சுட்டே இருக்காரு, காத்தால சாப்பிட்டாரா இல்லையா, இவருக்கு ஒரு நிம்மதியாக இருந்தார், இந்த தொந்தரவே இல்லாமல். இப்போ பக்கத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே, என்ன சாப்பிட்டு பாருங்க, அக்கம் பக்கத்தில் ஒரு மரம் செடி கொடியை கூட காணும், ஒரு பழம் கூட இல்லை, தாகத்துக்கு தண்ணி மட்டும்தான் நதியில் ஓடிட்டுருக்கு. இப்படி எல்லாம் யோசிக்க 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 அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு பாவோம். அதுக்கு தான் சொல்கிறது, ஸ்திரீகளுடைய மனசுக்கு பலம் ஜாஸ்தி. நீங்கள் ரொம்ப சரியாக நினச்சல்னா உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்ப நிலைக்கு நடக்கக்கூடிய பல கோளாறுகளுக்கு உங்கள் மனசு தான் காரணம். நான் உங்களை குற்றம் சொல்லலை, உங்கள் மனசினுடைய பலத்தை சொல்லிட்டேன். உங்கள் மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. திரௌபதி பெண்ணினம் தானே, சாதிச்சு காரணாலா இல்லையா? எல்லாருமே சிரித்தா திரௌபதி சபதம் பண்ணும்பொழுது, சப நடுவில் அவமானப்பட்டு இவர் சபதம் போடுறா, துரியோதனாதிகளை ஜெயிச்சிட முடியுமா இல்லாட்டி எல்லா ஆனால் அவன் நினச்சத நடத்தி காட்டினானா இல்லையா பகவான்? அவன் ரத்தத்தை எடுத்து கூந்தலை தொடவனா, தடவி காட்ட வச்சானா இல்லையா பகவான்? அவன் நினச்சதுக்கெல்லாம் ஓடி வந்து நின்னானா இல்லையா சுவாமி? உத்தரை கிருஷ்ணா என் குழந்தைய காப்பாத்தினான் பகவான், கர்ப்பத்தை நினைச்சு காப்பாத்தினானா இல்லையா? சுநீதி ஹே ஹரி, என் பையனை நீ தான் காப்பாத்துறம்னா பகவான் காப்பாத்தினானா இல்லையா? துருவனை காப்பாத்தினானா இல்லையா? அப்ப ஒரு ஸ்திரீயுடைய மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. அது இந்த ராக்கெட் மங்கள்யான் சொல்றேன் செவ்வாய் கிரகம், அதை விட கோடி மடங்கு பலம் உண்டு, ரொம்ப கோடி மடங்கு. பெண் மனசுக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு. நீங்க புராண இதிகாசங்களை புரட்டி பாருங்க, பலகீனமான பெண்களே பார்க்க முடியாது. பலகீனமான சாவித்ரி சத்தியவான், அவள் இந்த நாள் சாக போறான்னு தெரியும், அவளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் சத்தியவான் நிலைமை என்னன்னு தெரியும். மீட்டு கொண்டு வரா யம தர்மராஜனோட பேச்சு, யமதர்மராஜன் யாரும் கண்டுக்குமே தெரிய மாட்டார், ரகசியமாக வந்துட்டு போவார். அவளுக்கு பிரத்யட்சமாக தெரிஞ்சு அவ பேச்சு விதியையே மாத்திட்டார். மார்கண்டர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்க, எவ்வளோ ஆடாவது பாடுபட்டார். இங்கே சத்தியவானுக்கு ஒரு டென்ஷனுமே இல்லை, அவருக்கு அன்னைக்கு மரணம்னு கூட தெரியாது. தன் மாமனார் இழந்த ராஜ்யம் வரைக்கும் திரும்பி மீட்டு கொண்டு வந்தார் சாவித்ரி தேவி. அப்போ ரொம்ப விசேஷமானது பெண் மனது, ரொம்ப மென்மையானது, ரொம்ப பலமானது. சந்தேகமே கிடையாது. நினச்சு நினச்சு அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவர் பார்த்தனா ட்ரீம் பசிக்கிறது, எப்பயாவது பசிக்கும் அப்படி போவார். இன்னைக்கு ட்ரீம் சீக்கிரமாக பசிச்சது. இப்படி பார்த்தா என்னம்மா ஜெபிச்சுருக்கியா, ஜெபிச்சுருக்கேன், என்ன ஜெபிச்சுருக்கேன், எனக்கு பசிக்கிறதா 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 ஜெபிச்சுருக்கேன். உடனே ஆமா சுவாமி, காத்தாலேருந்து நீங்கள் ஒன்றும் சாப்பிடவே இல்லை, மனசே சரியில்லை. அவர் சொன்னார், இதுக்காக தான் வீட்டு விட்டே வந்தேன். நம்ம பாடி பகவத் தியானம் பண்ண முடியாது. இந்த டைம் இந்த டைம் ஆகிடுச்சுன்னா டீ குடிச்சு, இந்த டைம் ஆகிடுச்சுன்னா சாப்பாடு சாப்பிடணும். வாழ்க்கையில் ருட்டீனாக நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு வேலை, டைம் ஆகிடுச்சு தூங்கணும். சில பேர் ராத்திரி வேலை வந்துடும், ஐயோ மணி 10:30 ஆகணும், சில வீட்டில் பயந்துருக்கேன் என்ன ஆச்சுன்னு. ஏன்னா நான் 10 மணிக்கே தூங்கிடுவேன், மணி 10:30 ஆகிடுச்சு, அரை மணி நேரம் போஸ்ட்மான் ஆனதுக்கு அவ்வளோ ஐயோன்னு நமக்கு பகிர்ணும். ஒரு அரை மணி நேரம் தள்ளி போட்டுருக்கோம், அவ்வளோதான். ஒன்றுமில்லாத விஷயங்கள்லாம் கூட பெருசாக இருக்குதுன்னா மனசு அப்படி இந்த ருட்டீன் இப்படியே இருந்தால் தான் வாழ்க்கை சுக்கம்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம். இப்போ அவர் சொன்னால், சரிம்மா எனக்கு பசிக்கிறது, நீ பக்கத்து கிராமத்தில் போய் பிக்ஷை எடுத்துட்டு வரும். அது வரைக்கும் அவர் தான் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பக்கத்து கிராமத்தில் போய் பிக்ஷை எடு, யார் வீட்லேயும் ரொம்ப நேரம் நிற்காது, யாராவது அதிகமாக கொடுத்தாலும் வாங்காது, விலை உயர்ந்ததாக கொடுத்தாலும் வாங்காது, ஆனால் பசிக்க வாங்கிடுவோம். எவ்வளோ கஷ்டம் பாரு, ஏதோ கொடுக்க வாங்கினதான் சாப்பிட்டு போக வேண்டியதான்னு இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னேன். அவ்வளோ சரி நான் கிளம்ப, அவளுக்கு பிக்சை எடுத்தே பழக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டம். உலகத்தில் எது பெரிய கஷ்டம்னா, ஒரு குலஸ்திரி ஒரு குடும்ப தலைவி அடுத்த வாயிட்ட முன்னாடி கையேந்து நிற்கிறத போல ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆணுக்கு ரொம்ப கேவலம் பார்த்தீங்கன்னா, தன் மனைவி அடுத்த வாக்கிட்ட கை நீட்டு இருந்தான், எனக்கு ஒரு 10 ரூபா பணம் கொடுக்கலாம் அடுத்த வாரம் தரேன்னு, அதுபோல ஒரு துக்கம் எதுவுமே கிடையாது, பெரிய துக்கம் அது. அந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது, எந்த பெண்மணிக்கும் வரக்கூடாது. ஏன்னா பெண்கள்லாம் கொடுக்குற கையாக தான் இருக்கணும், வாங்குற கையாக இருக்கவே கூட, தாயார் அப்படி தானே இருக்கா, தாயார் கொடுக்குற கை தான், அவள் வாங்குற கையே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப விசேஷமான குணங்கள், ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சனாதனமான தர்மத்தில். அந்த காலத்துலலாம் பெண்கள் கையில் கொடுத்து தான் பணத்தை கொடுக்க சொல்வா, எல்லாமே பண்ணுவாள். ஏண்டானா விருத்தி ஆகும், ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கடாட்சம். இப்போ போகிறா கணவன் சொல்லிட்டாரு அப்படின்னு அழகாக போகிறா. கிராமத்தில் போய் எப்படி பிச்செடுக்கணும்னு தெரியணும் இல்லையா, அதுவும் தெரியல. எப்படி பார்க்குறா, என்ன பண்ணுறது, எப்படி போய் கேட்கறது, அம்மா தாயே பசிக்கிறது அப்படி கேட்க முடியாது. ஏன்னா இல்லாமல் கேட்கறது வேற, இருந்துட்டு அது வேண்டாம்னு ஒதுக்கிட்டு வைராக்கியத்தோட காட்டில் வந்து உட்காந்துட்டு கேட்கறது வேற, நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இப்போ அந்த குழந்தைகளை பண்ணதுக்கெல்லாம் நிறைய பேர் நேர்ந்துக்கிறா இல்லையா, பிச்சை எடுத்து கோவிலுக்கு வரும். நிறைய பேர் சொல்றா திருப்பதிக்கு பிச்சை எடுத்து வரோம்னு, நல்லா இருக்கிறவாடா இருப்பா, ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சவாகிட்ட பிச்சை கேட்கறது அதை விட கஷ்டம். தெரியாதவாடுகிற நம்மளை பார்த்து வாழ பார்த்து பிச்சைக்கார மாதிரி இல்லை, கை கால் நல்லா தானே இருக்குது. இதெல்லாம் சிலதான் ரொம்ப கஷ்டங்கள் உண்டு. இப்போ போகிறா, அவளுக்கு ஒன்றும் தெரியல, பார்த்தா சரி எதுவாக இருந்தாலும் பகவான் பாண்டரங்கன் இருக்கான், காப்பாற்றும். எப்படி வேணால் இருக்கட்டும், நிலைமை எப்படி வேணால் இருக்கட்டும், அவள் குடும்பத்தோட நிலைமையோ நம்ப நிலைமையோ சரீரத்தினுடைய நிலைமை எது எப்படி வேணால் இருக்கட்டும், எல்லாம் தெரிஞ்சவன் பாண்டரங்கன். எதுவாக இருந்தாலும் வழிகாட்ட வேண்டிய தர்மம் பாண்டரங்கனுக்கு இருக்கு. அவள் பார்த்தா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, அவ்வளோ அது இருக்கே. பகவன் நாம ஜபம்னு ஒரு ஆயுதம் கையில் இருக்கு இல்லையா, அதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நான் என்ன பண்ணுவேன் தெரியவே நினைக்காதீங்க, நாம ஜபம்ன்ற ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் அவன் கையில் இருக்கு. கலியுகத்தில் பெரிய ஆயுதம் இதுதான். இதை வச்சுட்டு மழையை வர வைக்கலாம், மழையை நிறுத்தலாம். நம்ம தான் பார்த்துருக்கோம், நிறைய தூத்துக்குள்ள மழையை வர வச்சுருக்கோம், மழையை நிறுத்திருக்கோம், எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு, எல்லாம் நடக்கிறது. ஏன்னா நாம ஜபத்துக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, பெருமாள் நடத்தி கொடுப்பா. அப்போ பார்த்தா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு பஜனை பாட ஆரம்பிச்சுட்டான். பஜனை பண்ணிட்டே போக ஆரம்பிச்சுட்டா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. ஆச்சரியமா அவர் பஜனை பண்ணிட்டே போறா. அப்ப எல்லாரும் என்னடாது, யாரோ ஒரு பொம்பளை வந்து பஜனை பாடின்னு வரவாளே, சாதாரணமா இவர் வருவாருன்னு தெரியும், அந்த கிராமத்திற்கு வாழுக்கு சாந்தோபா வருவார்னு தெரியும். இது யாரோ பொம்பளை குரல் கேட்கறதே வந்து பார்த்தா, சில பேர் யாரம்மா நீ என்ன அப்படின்னு கேட்டான்னா, அவர் சாந்தோபாவுடைய மனைவி, அவருக்கு பசிக்கிறது, எதான கொடுங்கோ அப்படின்ட்டான். ஆனால் எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. பேர்பட்ட கோடீஸ்வரன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு அவரை பத்தி, இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், உன்னை பார்த்தாலே தெரியறது, இந்த லக்ஷ்மி கடாட்சம் நல்லா தெரியறது, உடம்புலையோ இல்லாட்டி ஆடை மட்டும் நீயா போட்டு இருக்கிறதுனால ஏழ்மை தெரிகிறதே ஒழிய, உன் முகத்திலேயோ நடவடிக்கையிலையோ ஏழ்மையுடைய துளி கூட அந்த சுவடு கூட இல்லைன்ட்டான். உடனே எல்லாரும் ஆளாருக்கு ஏதோ கொடுத்தா அப்படி பஜனை பண்ணிட்டு போகிறான். இப்படி போயிட்டே இருக்கா. அந்த ஊரில் இந்த சாந்தோபாவுடைய ஒரு சகோதரி இருக்கான். அவள் பார்த்தா அந்த குரலை கேட்ட உடனே கிடுக்கணும் வெளில ஓடி வந்து பார்த்தா மன்னி மன்னி நிற்கிறான், தூக்கி வாரி போட்டது. ஐயோ என்ன கொடுமை இது, என்ன அவளுக்கு விஷயமே தெரியல. அப்புறமா கேள்விப்பட்ட இவ்வளோ மோசமாயிடுதா, எங்கள் அண்ணா வைத்தியம் ஆகிட்டார் அப்படின்லாம் சொன்னான். இப்படிய கஷ்டம் என்ன தெரியுமா, தன் கணவனை பற்றி அவருடைய சகோதரனோ சகோதரியோ பைத்தியக்காரன் சொல்லும்போது வாயை திறக்கவும் முடியாது, திறக்காமல் இருக்கவும் முடியாது. திறந்தாலும் கஷ்டம், திறக்கலைனாலும் கஷ்டம். திறக்கலைன்னா சுயமரியாதை போயிடும். திறந்தோம் அப்படின்னா என்ன பிரச்சனையாது, இது ரெண்டும் கட்டம் நம்மளால் அடிக்க வேண்டிய மாதிரி தான் நல்லா நடந்து போயிடும். அது அதை விட கஷ்டம். ஊரை கொண்டாடுறபடி நடந்துக்கப்படாதா, உலகத்தில் பெரிய கஷ்டம் எதுன்னா கொண்டாடி வீட்டில் நல்ல பேர் வாங்கிறது தான். கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணெடுத்த வீட்டில் நல்ல பேர் வாங்கிறத போல ஒரு கஷ்டமான காரியம் அக்னி பரீட்சை எதுவுமே கிடையாது. அதில் தப்பிச்ச ஒரே ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ராமச்சந்திரமூர்த்தி மட்டும்தான். ஏன்னா ஜனகர் ரொம்ப நல்லவர், ஒன்றுமே சொன்னதில்லை. ராமரை காட்டி கழிச்சு போனாலும் ஜெயமேனு இருந்தார், மற்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் அவள் பாட்டுக்கு நிறைய பக்ஷணங்கள் நல்ல சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தா. இவன் நடுங்கினாம்மா, உங்கள் அண்ணாவை பற்றி உனக்கு தெரியும், அவசராம எனக்கு நல்லா தெரியும், தயவு நாத்தன சகோதரி சொல்ல நல்லா தெரியும், எல்லாம் எடுத்துன்னு போங்க, எங்கள் அண்ணா கிட்ட சொல்லுங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லுங்க, டெய்லி இங்கே வந்துடுவோம், நான் தரேன் இருக்கா போச்சு அவ்வளோதான். அதுக்கு வீட்டிலே இருக்கலாமே, வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறமா என்ன சொல்லுவா, எங்கள் அண்ணா காட்டில் இருந்தபோது பத்து நாள் நான் தான் சோறு போட்டேன், இது 50 வருஷம் சொல்லிட்டு இருப்பா. இது 10 நாள் சொன்னால் பரவாயில்ல, நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்னா 10,000 தடவையாவது சொல்லிட்டு அது சொல்கிறதுக்குன்னா கேட்குறோம். அப்படியா, நீங்கள் உத்தமன்னு சொல்கிற வரைக்கும் விடமாட்டோம். அதெல்லாம் பெரிய கஷ்டம், மனுஷாளுடைய பெரிய கஷ்டம். அதனால் சில பேர்கிட்ட உதவி வாங்காமல் இருந்து கஷ்டப்படுறதே வசதி. உதவி வாங்கிட்டு வா திரும்பி திரும்பி சொல்லி காட்டுறதை விட கஷ்டத்திலேயே இருக்கிறது பரம சுகம். நம்மளாக முட்டி போது ஏதோ போய்க்கலாம். இப்போ எவ்வளவோ சொன்னால் கேட்கல, அவளுக்கு கவலை வேற, அவர் சாப்பிட காத்துன்னு இருப்பாருன்னு சொல்லி சரின்னு எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த யசோதா தைரியமாக எடுத்துகிட்டு போயிட்டான். போயாச்சு. அவர் பார்த்தார், அழகாக நமஸ்காரம் பண்ணா, என்னம்மா ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, கவலையாக இருந்ததா, வெக்கமாக இருந்தா, சொன்ன அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என் கணவருக்காக நான் போனேன், நான் எது பண்ணால் உங்களுக்கு திருப்தியோ அதை நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோதான் எனக்கு முக்கியம். பதிவிரதா தர்மம் எதுன்னா எதனாலே என் கணவன் சந்தோஷப்படுவானோ அந்த காரியத்தை நான் செய்யணும், இவ்வளோதான். இதுக்கு மேலே பதிவிரதா தர்மத்துக்கு பெரிய இலக்கண லட்சணங்கள்லாம் வேண்டாம், இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க, சொல்ல வேண்டியது என் கடமை. இவருக்கு இது பிடிக்கும் அவ்வளோதான், இவருக்கு இது பிடிக்காது இவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அது எப்படி உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ரைட்டு பண்ணுங்க, நீங்கள் அதெல்லாம் சரியாயிடுமா, சரி தப்பு அவ்வளோதான், சொல்லி சொல்லி பார்ப்போம். அப்புறமா சரி நீ அப்போ பட்டுத்திருந்த அவ்வளோதான். ஏன்னா மனைவிக்கு முதல் குரு கணவன் அப்படின்னு காண கிடைக்கிறது சாஸ்திரம் சொல்கிறது, ஒப்படைக்கிறா இல்லையா. நான் அந்த ஒரு தர்மம் உண்டு, பதிவிரதா தர்மம் அப்படின்னு. ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியாது, சீதா பிராட்டிலேருந்தே கோளாறு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம், நீ ராமல வேஷம் போட்ட பொம்பளை, அங்கே பிடிச்சா பொம்பளைகள் இன்னி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு, நீங்களும் இருக்கையில் தண்டத்துக்கு. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது இந்த பெண்களுக்கு எல்லாம் பெண்டாட்டிகளுக்கு ஆத்துக்காரர், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் கொஞ்சம் அசது ஒரு நாளைக்கு ஒரு தடவையே குறைஞ்சபட்சம்னு சொல்லிடுவோம். நான் வாங்குறேன்னு நினச்சிக்கப்படாது, நீங்க சொல்றத நான் சொல்லிட்டு உடனே இப்போ குருஜியும் இப்படிதான் போல இருக்கு. என்ன விட்டுருக்கோம் சில கதையெல்லாம் என்ன சேர்க்காதீங்க சரியா. மனசு இப்படிதான் இருக்கு. சீதா பிராட்டியே சொல்லிட்டா இல்லையா, எல்லாம் சொன்னான், எனக்கு ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு எது சந்தோஷமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியாமா சரி, எல்லாம் எடுத்து வைக்கலாம். சில பேர் வீட்டில் கொஞ்சம் சாதம் கொடுத்துருக்கா, சில பேர் மோர் கொடுத்துருக்கா, சில பேர் ஏதோ கொஞ்சம் காய் கொடுத்துருக்கா, எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கா. அப்புறம் பார்த்தா லைனாக வருது, முறுக்கு, ஜிலேபி, லட்டு, பூந்தி, அதிரசம், இப்படி பார்த்தா எடுத்து 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 வச்சுட்டே இருக்கா. அதுக்கிட்ட எங்கள் கல்யாண வீட்டுக்கு போனியாமா லைனாக வருது. சொன்னா இல்லை, பயந்து நடுங்கி மென்று புழுங்கி, இல்லை நீங்கள் முதல்ல சாப்பிட்டுக்கோ அப்புறம் சொல்கிறேன். அவர் சொல்ல முதல்ல சொல்ல அப்புறம் சாப்பிட்றேன். நான் அவ்வளோ சொன்னேன், ரொம்ப காஸ்ட்லியான பொருளை வாங்கிட்டு வராத, நிறைய வாங்கிட்டு வராத, நீ கொண்டு பார்த்தா ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் போல இருக்கு, அவ்வளோ இருக்கு. இப்படிலாம் இருந்தால் அப்புறமா மதப்பு தான் வரும், பக்தி வராது. இல்லை நீங்கள் உங்களுக்கு வேண்டிய நீங்கள் சாப்பிடுங்க, மற்ற எல்லாம் அதெல்லாம் கிடையாது. பொருளை வீணாக்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. அவர் சொல்லிட்டார் பொருளை வீணாக்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. அது ஒன்று நல்லா ஞாபகம், சாப்பிட்ற பொருளை வீணடிக்கவே கூடாது. நமக்கு இது பிடிக்கலைன்றது ஒன்று, நிறைய பேருக்கு வாழ்க்கையுடைய ஆதாரமே அந்த ஒரு வாய் சோறு தான். ரொம்ப அதனால் அன்னத்தை மட்டும் எதையுமே வீணடிக்க கூட அன்னத்தை வீணடிக்கவே அடிக்காது. நான் ஒரு வாய் சோறுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறா பல பேர் நான் பார்த்துருக்கேன், அனுபவத்தில் சொல்கிறேன். சுவயம் அனுபவத்தில் சின்ன வயசுலாம் சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிலமையில் இன்றைக்கி உட்காந்துருக்கோம். அதனால் ஒரு வாய் அன்னம்ன்றது பெரிய வரப்பிரசாதம். தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த ஒரு வாய் அன்னம் கிடைக்கும். ரொம்ப அதனால் அன்னம்ன்றது பெரிய பாக்கியம். ஒரு காலத்திலையும் கேவலப்படுத்திடாது. வீட்டிலன்னு இல்லைங்க, கல்யாண மண்டபத்திலலாம் போகிறேன்னா கூட வேண்டான்னா வேண்டான்னு தைரியமாக சொல்லிடும், நிதர்சனமாக சொல்லுங்க. இல்லை சபையில் போய் எப்படி சொல்கிறது அப்படிதான் யோசிக்காதீங்க. வீணாக போகிறது இல்லையா, அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அப்படின்னா அன்னத்தை நம்ம வீணடிச்சு வச்சுக்கோங்க, நமக்கு தேவையான சமயத்தில் அது நமக்கு இல்லாமல் போகுது. நான் பயமுறுத்தலை, உண்மையை சொல்கிறேன். அவர் சொன்னார் வீணடிக்கிற அதிகாரம் கிடையாதுமா, பகவான் கொடுத்துருக்கான். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெச்சிலையும் எல்லாம் கண்ணன் கன்னட பெயரை தள்ளி விடுவாளா. அவர் சொல்லிட்டார். அப்போ சொன்னார் இல்லை, அவங்க சகோதரியை பார்த்தேன் இதெல்லாம் சொன்னார். உடனே அவர் சொன்னார், அப்படியா அவர் கொடுத்தாளா, சரி அவர் கொடுத்ததும் நியாயம்தான், நீ வாங்கிட்டு வந்ததும் நியாயம்தான், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், நீ இதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு போய் திருப்பி கொடு. அவர் சொன்னார் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, இல்லை இல்லை நான் இன்னைக்கு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு திருப்பி கொடுத்து அனுப்புவான். அப்புறம் அடுத்த வாழ்ல தங்கச்சி கொடுத்தா மட்டும் வாங்கிக்கிறாருன்னு சொல்லுவான். சரி இல்லை வேண்டாம் நான் சாப்பிட்றேன், நீ மீதி எல்லாம் ஆற்றுலையோ இல்லாட்டி எப்படி கரைச்சிட்டே வச்சுக்கோ. ஏன் ஜனங்கள் நினச்சப்போ நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு சௌக்கியமாக இங்கே காட்டுல பக்தி பண்ணாமல் கூத்தடிச்சுட்டு இருக்கோம்னு நினச்சிப்போம். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் உலகத்தில். அதாவது பக்தி பண்ணுறது ரொம்ப ஈஸி, இந்த உலகத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவர் சொன்னார் இதெல்லாம் அப்படியே பொட்டலாம் கட்டி எடுத்துகிட்டு போ, மற்றவா கொடுத்த மட்டும் வை, இதை நீ கொண்டு போய் அவன் வீட்டில் கொடுத்துட்டு எனக்கு இந்த விருப்பம் இல்லை, ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம் சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரி தராதே அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை கொடுத்துட்டு திரும்பி வந்த பிறகு தான் நான் சாப்பிடுவேன் சார். அவளுக்கு அழுகியாக வரும், ஏன்னா அவருக்கு பசியில் இருக்காரு, அவர் தெரியுது பசியில் இருக்கா அவர் அப்படின்னு. சரி ஒன்றும் பேச முடியாது, இன்றைக்கி தான் முதல் நாள் வந்திருக்கான், முதல் நாளே ஆரம்பிச்சிருக்கு. சரின்னு சொல்லி எல்லாத்தையும் மூட்டை கட்டி நம்மளா இருந்தா போயா ஓகத்தவனே அப்படின்னு கஷ்டப்பட்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா உனக்கு திமிரா மதப்பா. வார்த்தைகள் வெளில சொல்றோமோ இல்லையோ உள்ள நினைப்பு, இது சுபாவம். ஆனா அந்த நினைவு கூட அவளுக்கு இல்லை. அவள் மனசு முழுக்க சரி இவருடைய மனசு துக்கப்படக்கூடாது அப்படின்ற அனுபவத்துல அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு திரும்பவும் போறான். இந்த காட்டுக்குள்ளே நடந்து ஒரு நதிக்கரை நதியை கடந்து போய் அவர் வீட்டில் போய் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறான். நீங்கள் ஒழுங்காக சொல்லியிருக்க மாட்டேன், நான் கொடுத்தேன்னு சொன்னேடா. அவசரம் நீ கொடுத்தேன் சொன்ன பிறகு தான் திருப்பி கொண்டே கொடுக்க சொன்னேன், எல்லாம் சொல்லி கொடுத்துட்டான். அதுக்குள்ளே நேரம் போயின்னு இருக்கு, மத்தியானம் தாண்டி சாயங்காலம் ஆகிட்டு இருக்கு. போயிட்டு வந்து போயிட்டு வந்து இவ்வளோ சாப்பிட்லப்பாவும், அவராக உட்காந்து இடத்த போ கொண்டு வா வாங்கிட்டு வான்ற. சரி எல்லாம் கொடுத்தா சந்தோஷம், அப்பா அடா அப்படி ஓடி வரான். அவரோட சந்தியா காலம் அடுத்து திடீர்னு நல்லா இருட்டிண்டு ஜோன்னு மழை கொட்டது. இவ தடந்து வரும்பொழுது முட்டிக்கால் அளவு ஜலம் இருந்து இப்படி தாண்டி வந்துவிட்டான் நதியில். இந்த முறப்பநாடு வல்லநாடெல்லாம் அப்படி தாண்டி போகலாம் தாமிரபரணி, அப்படி குறுக்கில் தாமிரபரணி தண்ணி கம்மியாக இருந்தால் கருங்குளத்தெல்லாம் இங்கேருந்து இப்படி தாண்டி போவான், இப்படி குறுக்கில் அந்த மாதிரி தாண்டி போயிட்டோம். இப்போ நல்லா ஜோன்னு அடமழை வந்தோடனே வெள்ளம் போக முடியாது, நன்னா இருட்டு என்று ஒரே மின்னல். சாயங்காலம் 4-5 மணி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே வழி ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவகர், எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் பகவன் நாம சங்கீர்த்தம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னா மனசுல அழுத்தம் திருத்தமா எழுதி வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் பகவன் நாம ஜபம் நம்ம கூட இருக்கு. சொல்லலாம், சொல்ல முடியும், முடியாதது இல்லை. பெருசா வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம். வாயினால சொன்னா போய் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஆண்டால் ரொம்ப அழகா சுலபமா சொல்லியிருக்கான். நமக்கு முடியும்படியாதான் தெரியவாள்லாம் சொல்லியிருக்கான். முடியாத ஒண்ணு சொல்லல. உடனே பார்த்தா ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி வீட்டுக்காரங்க சாப்பிடாம இருக்காருப்பா. பாண்டுறங்க மழை பெஞ்சு நதியில வெள்ளம் போறது, எப்படி அந்த பக்கம் போகிறதுன்னு தெரியுது. எப்பயும் நதியில ஜலம் இருக்குன்னா ஓடக்காரவளாது இருப்பான். நதியில ஜலமும் இல்லை, ஓடக்காரா யாரும் இல்லை. திடீர்னு இருட்டிட்டு ஜோன்னு மழை பெஞ்சினாலும் அவாவா அவ வீட்டுக்கு போயிட்டான். இவன் மட்டும் கரையில அப்படி அலைஞ்சிட்டு இருக்க அல்லாடுறா, எப்படி அந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியல. அப்படி பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஒருத்த தலையில புக்காடெல்லாம் போட்டு, யாருமா அது கொற்ற மழையில நதி பக்கத்துல நிக்கிற என்ன விஷயம் அப்படின்னு. இல்லையா, நான் அந்த பக்கம் போகணும், என்னோட வீட்டுக்காரர் அந்த காட்டுக்குள்ள. யார் இந்த சாந்தோபாவா? இந்த காட்டுக்குள்ள உட்காந்து ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி புலம்பிட்டு இருக்காரு, அவர் அவங்க வீட்டுக்காரு. நல்ல புருஷன் போ அப்படின்னு. ஆமாயா, எதுக்கு இந்த பக்கம் நின்றுக்கல அவரோட வந்த சொன்னா? ஐயோ, அண்டா சொல்றது வேற, நீ கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு. வேற வழி இல்லை, கேட்டுதான் ஆகணும். பெருக்கு இங்கே அலாடிட்டு இருக்க அந்த பக்கம் போகணும். கொற்ற மழமா வெள்ளம் ஓடிட்டு இருக்க ஆத்துல போகலாம் முடியாது. ஓரத்த மூடல உட்கார் ஓன்னு அழகா கண்ணதோட சேர்ந்து, ஐயோ சாப்பிடாம இருப்பாரு என்ன பண்ணுவேன். அழறத பார்த்தா அந்த ஆள் எதுக்கு இப்படி அழற? இல்ல அவரை போய் பார்க்கணும், நான் குழந்தை மாதிரி அழறேன். உடனே அந்த ஆள் சிரிக்கிறான், சரி சரி ஒன்னு வேணா பண்ணலாம், ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீ ஒத்துப்பியா எனக்கு தெரியல அப்படின்னு. என்ன விஷயம் சொல்லு, நீ என் முதுகில ஏறி என்னை கட்டின்டா வச்சுக்கோயே, நான் உன்னை சுமந்துட்டு நீச்சல் அடிப்பேன் அப்படின்னு. உன்ன டக்குனுக்கு தூக்கி வாரி போடுறேன். அடா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் போய் முதுகில் ஏற சொல்றான். உடனே எப்படி யோசனை பண்ணா, தலையை கொண்டு எப்படி முதுகு மேலே ஏறுறது? உடனே அவன் சிரிச்சுட்டே சொன்னா, ஏன் சகோதரன் நினைச்சு ஏறலாமே, சகோதரன் நினைச்சா ஏறலாமே. அப்ப காம சம்பந்தமான சிந்தனை வராது இல்லையா? அப்ப சகோதரன் நினைச்சு முடிவில் கட்டிக்கிறது கஷ்டமோ அப்படின்னு அவளுக்கு சுருக்கன் எடுத்து மன்னிச்சிருப்பான். பயம் உலகத்தில் அது ஒன்றும் இல்லை, வயசு அப்படி, ஊர் அப்படி, சரிப்பா அப்படின்னு சொல்லி அவன் முதுகு மேலே ஏறி இந்த உப்பு போட்டு இருக்கிற மாதிரி ஏறிட்டான் அவன் முதுகு மேலே. உடனே அவளை சுமந்துண்டு இந்த காட்டாற்று வெள்ளத்தில் இவன் நீச்சல் அடிக்கிறான். அவளுக்கு அதிசயமாக இருக்கு, யாராவது இவ்வளோ காட்டாற்று வெள்ளத்தில் இந்த ஊர் காரம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தான். அழகா அதுக்குள்ளே அவள் கொஞ்சம் களைச்சி போய் கொஞ்சம் மூர்ச்சி ஆகிட்டாங்க. இந்த நீச்சல் அடிக்கிற வேகம், அவன் தான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான், இவன் பிடிச்சிட்டு இருக்கான். தாண்டி ஆச்சு அப்படின்னு அப்புறம் அவன் தூக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். இவன் அவளுக்கு நீச்சல் அடிச்சுட்டு மட்டும் இல்லாமல் தூக்கி நடந்து போயிருக்கான், குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி. ஒரு சிறீல அவர் எழுந்து பார்க்கற தூரத்தை சாந்தோபா தெரியாது, ஒரு மரத்து கீழே உட்காந்து அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ராமகிருஷ்ண ஹரி வாசு தேவகர் பார்த்தா நல்லா அப்படி பிரகாசமா இருக்கார். ஆனால் அந்த உள்ளுக்குள்ள அந்த தியானம் பக்தி. இப்போ உடனே அவர் இறக்கி விட்டேன்மா, அவர் தானேம்மா அவங்க வீட்டுக்காரு சாந்தோபா. ஆமாம்ப்பா, நீ பண்ண உபகாரம் ஜென்ம ஜென்மாத்திரத்துக்கு நான் மறக்க மாட்டேன். இத்தனை பெரிய காற்றாற்று வெள்ள திருவிழா அழகாக கூட்டு வந்து உடனே அவன் சிரித்தான். உனக்கு உதவி பண்ணுறது எனக்கு பாக்கியம். இப்படி ஒரு பதிவிரதைக்கு ஒரு ஒத்தாசம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடச்சது. நல்லா இருமா, கவலையே படாது, என்ன இருந்தாலும் உனக்கு என்றைக்கும் நான் ஒரு சகோதரன் உண்டு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, உனக்கு ஒரு அண்ணா இருக்கா ஞாபகம் வச்சுக்கோ. நீ அண்ணான்னு வச்சுக்கிறியோ தம்பின்னு வச்சுக்கிறியோ, உனக்கு ஒரு சகோதரன் நான் இருக்கேன், சந்தோஷமாக இரு, நிம்மதியாருன்னு சொல்லிட்டு போயாச்சு. இப்படி சாந்தபவர் வந்தோடனே பார்த்தார், கொற்ற மழை ஆற்றுல வெள்ளம் இருக்குமே எப்படி வந்தாய் அப்படின்னு. உடனே நல்லா விஷயத்தையும் சொல்லி ஒருத்தர் முதுகில் ஏறிண்டேன், அவன் சகோதரனாக பாவிச்சுக்க சொன்னான். ரொம்ப சந்தோஷம், அவருக்கு சந்தேகம்லாம் வரல அவருக்கு. இந்த காற்றாற்று வெள்ளத்தை எப்படி ஐஷ்ணர் எங்கே அவர் அப்படின்னு. இப்போதான் என்னை இறக்கி விட்டு அப்படின்னா டக்குன்னு பார்த்தா ஆளை காணலை. உடனே இவளை பார்த்தா இவள் தேஜோமயமாக ஜுலிக்கலா இந்த யசோதா. ஓ சாந்தோபா, ஏ விடலா பாண்டரங்கா பண்டரிநாதா, இவளுக்கு ஒண்ணும் புரியல என்ன ஆச்சுன்னா. நீ ரொம்ப பாக்கியவதி, நான் துர்பாகியவான். என்ன ஆச்சுண்டா, உன்னை சுமந்துட்டு வந்தது பாண்டுரங்கன், அவர் கண்டுபிடிச்சிட்டார். பகவான சகோதரன் மாமா பிரயாகதாசர் கதை கேட்டோம், தாயார சகோதரியா ஏற்றிருந்தார். இங்க பாண்டரங்கன் அது பாண்டகன் கிருஷ்ணன், யாரை பார்த்தாலும் நீ என் கோபி, நீ என் கோபி, நீ என் கோபின்னு சொல்லிட்டு ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சு பாண்டகன் சகோதரியா சொன்னது இவ்வளவு மட்டும்தான், அழகா சொல்லிட்டான். இப்போ ஒரு தூக்கி வாரி போட்டது பாண்டுரங்கன் முதுகலையாச வாரி பண்ணியிருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு உப்பு மூட்டை தூக்கி நான் நல்லா இருக்கும் ராத்திரி கேளுங்க, என்னையும் சிஸ்டராக எழுந்துக்கோன்னு கேளுங்க, கார்த்திகைக்கு பணம் எல்லாம் அனுப்ப சொல்லலாம், தாய் வீட்டு சீதனம் எல்லாம் பண்ண சொன்னா. பாண்டரங்கன் ஒரு சகோதரனா பயப்படணுமா? பாண்டரங்கன் ஒரு சகோதரனா எதை பத்தியா கவலைப்படணுமா? பாண்டரங்கன் ஒருத்தன் இருக்கா அப்படின்னா எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். பகவான்ற ஒரு சகோதரன் அத்தனை தாய்மார்களுக்கும் உண்டு, நல்லா ஞாபகம், நல்லா ஞாபகம். ராமானுஜன் ஒரு சகோதரன் உண்டு, ஆண்டாள் காண்பிச்சு கொடுத்துட்டான் நம் கோயில் அண்டர். எத்தனை சகோதரன் இருக்கு? பகவான் பாண்டரங்கன் ஒரு சகோதரன் இருக்கான், ராமானுஜன் ஒரு சகோதரன் இருக்கா, வேற என்ன வேணும்? நானும் உங்க எல்லாருக்கும் சகோதரன் தான். அதனால கார்த்திகைக்கு சீதனெல்லாம் கேளுங்க, தப்பே கேட்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், தைரியமா கேளு, என்ன முடியுமோ கொடுக்குறேன். முக்கியமா நாமஜபத்தை கொடுத்துருவேன், வேற என்ன கொடுப்பேன்? நிறைய இருக்கு, கிட்டதான் இருக்கு, அள்ளி அள்ளி கொடுத்துருவேன். ஒரு மணி நேரம் உட்காச்சு ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. அப்ப நல்லா ஞாபகம், எனக்கு யாருமே நினைக்காதீங்கோ, பாண்டரங்கன் சொல்றான் இந்த யசோதாவிடத்த, நான் உன்னுடைய சகோதரன். இவர் எப்படிதான் கண்டுபிடிச்சாரா? இவளுடைய தேஜஸ், இவ மேல பாண்டரனுடைய வாசனை வருதான். குடுங்குனாரி குட்டேத்தை கோவர்தனனை அப்படின்ற ஆண்டாள். இந்த கிருஷ்ண வாசனை ஒண்ணு உண்டு இல்லையா, அது தெரியறதான். இவருக்கு தெரிஞ்சு விடுத்த தேஜஸ் எல்லாம் பார்த்தோன்னு டக்குன்னு அவன் எங்க இறக்கி விட்டா அங்க போய் பாக்குற கீழ துளசி தலம் எல்லாம் அப்படி சதறி இருக்கு. அங்கே பகவானோட திருவடி தடயங்கள் தெரியுது, சங்கு சக்கர முத்ரை எல்லாம் தெரியுது. இவளுக்கு அகர்தா புலம்புறதான்னு தெரியுது. பண்டரிபுரத்தை கூட போய் இவ பார்த்தது இல்லை, பண்டரிபுரம் போய் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு காதால தான் வந்திருக்கா, இவ்வளோ கலாட்டாக நடந்திருக்கு. என்னடானா ஒரு நாளில் பாண்டரங்க இவளை தூக்கிட்டு போயிட்டான், அதானே வேணும். ருக்மணியை தூக்கி, ருக்மணி கூட கடுதாசியெல்லாம் எழுதி போட்டு வருவானா வரமாட்டானா டென்ஷனில் காத்துட்டு இருந்தா, அவனா வந்தான் சகோதரனா பாவிச்சுக்கோன்னா முதுகலை ஏறுன்னா நீச்சல கதறா, மனசுல சந்தோஷம். இந்த நதியில என்னை கடத்தின பகவானே சம்சார சாகரத்தையும் என்னை கடத்தி விட்டுருவோம். என்ன முதுகலை ஏற்றிட்டாரு பகவானே, நம்ம சுமக்கணும். உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் கலியுகத்துல, எனக்கு தெரியும் பகவான் யாரும் இப்படி சமந்ததில்லை. அதுல பாண்டகன் விசேஷமானவன். நீங்க பாண்டகனுடைய ஒரு சித்திரம் உண்டு, பத்திர பேர் பார்த்துருக்கானு தெரியாது, தோளில் கழுத்தில் இடுப்பில் கையில் எல்லாம் பக்தர்களை கூட்டிகிட்டு தான் நடப்பான். இந்த ஒரு அம்மா ஒரு 10-15 குழந்தைகள் எடுத்து வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்தையும் தூவிட்டு அம்மா நடப்பான். இந்த கையில் இந்த இடுப்பில் ஒன்று, இந்த இடுப்பில் ஒன்று, கழுத்தில் ஒன்று, கையில் ஒன்று பிடிச்சி, இந்த கையில் ஒன்று பிடிச்சி, பாண்டகன் அப்படியே போகும். இந்த பக்கம் நாமதேவர், இந்த பக்கம் துக்காராம், இந்த இடுப்பில் ஞானேஸ்வரர் குண்டலீகன், எல்லாரையும் தூக்கிட்டு நடப்பான். அந்த பாண்டரங்கன் இவளை முதுகலை சமந்துட்டான். இவளுக்கு அப்படி கண்களில் கண்ணீர், யோசிச்சு யோசிச்சு பார்க்குற முட்டாக்கெல்லாம் போட்டுன்னு வந்து, யாருமா அது அப்படின்னு கேட்டது, அந்த பளிச்சு பளிச்சு மின்றது, அந்த செந்தாமரை இப்போ தெரியறது, எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தான், இப்போ தெரியறது, அப்போ தெரியலை. அவன் வந்து காப்பாற்றும் போது தெரியலை, அவன் முதுகில் சவாரி பண்ணும்போது தெரியலை, அவன் கொண்டு வந்து இறக்கி விடும்போது தெரியலை, இறக்கி விட்டு போன பிறகு தெரியும் எவ்வளவு கஷ்டம். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கப்படாதா, இவர் தான் பார்த்துருக்கப்படாத, இதான் அவன் நீல, அதுதான் தீராத விளையாட்டு பிள்ளை. இவ்வளவுதான் வந்தானே, அக்னி சறுக்கி விட்டு, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா சொல்லி பார்க்கலாம் அப்படி ஒரு கேள்வி கேட்கப்படாதா, கண்டுபிடிக்க விடலாம், அது விட மாட்டேங்கிறோம். அதுதான் பாண்டகன், இந்த விடலை பசங்க ஏதாவது பண்ணும் இல்லையா, சொல்லாம கொள்ளாம அதேதான். இவளுக்கு கண்களில் கண்ணீர் வழியிறது, உள்ள ஒரு சந்தோஷம் பொங்கி வரும் தெரியுமா, சில விஷயங்கள்லாம் மனசுல உள்ளே பொங்கி பொங்கி வரும். நல்ல பக்தியில் பகவான் அனுபவிக்கும் போது உள்ளேன்னு வரக்கூடிய சந்தோஷத்தை உங்களால் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. பரமானந்தம் அவ்வளோ, அதுக்கு பேர் பரமானந்தம். இந்த இதய கமலம் அப்படி விரியும். அவர் பாண்டரங்கனா, பண்டரிநாதனா, ருக்மாயிபதியா, அவளுக்கு நம்ப முடியல இன்னும். நீ காத்தால தான் வீட்டு விட்டு வந்திருக்கா. இந்த பதிவர்தா தர்மத்தினுடைய பலம் பாருங்க, இவ்வளோ படித்தது அவர். ஆனால் அது எல்லாத்தையும் சரி பகவான் இஷ்டம்னு ஏற்றுனதுனால ஒரு நாளில் பாண்டகனை பார்த்துட்டா, பார்த்தத பார்த்தா கூட பரவாயில்லையே. சரி ஒரு நாள் பண்டரிபுரம் போனா, அதெல்லாம் கூட ஓகே தான். ஒரே நாளில் பாண்டகனை பார்த்தாச்சு, பாண்டரங்கன் இவ்வளோ சுமக்கிறான், சமந்தன் நதியில் நீச்சல் அடிக்கிறான், இவன் அவனை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா பாண்டரங்கனை. மனசு நினைச்சு பார்க்கறேன், ஐயோ இந்த கையால நான் பாண்டகரை கட்டி முடிச்சேன். இந்த பண்டரிபுரம் போயிட்டு பகவானை பார்த்தவொடனே திருவடியை தொட்டவொடனே அந்த கையை வச்சு நமக்கு எதுவும் பண்ணவே தோணாது. இந்த கையை வச்சுட்டு பகவான் திருவடியை தொட்டுட்டோம் இல்லையா, வேலையை கூட தொடைக்க தோணாது. எனக்கு முதல் தடவை பண்டரிபுரம் போயிட்டு அந்த கையை எப்படி பத்திரமா வச்சுருந்தோம், ரொம்ப ஜாகிரதையா. ஏன்னா பகவானை தொட்டுட்டேன், இந்த கை பகவானை தொட்டுடுது. அப்படி இப்போ சாப்பிட பண்ணி கையை நம்பிட்டா திருப்பி எல்லாருக்கும் கையை கொடுக்க மாட்டோம் தெரியுமா. அந்த மாதிரி அச்சோ என் கை நான் பாண்டாங்க தொட்டுட்டேன், இப்படி வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப பத்திரமா யாருக்கும் கொடுக்காம. அப்போதான் ஒரு மகாராஷ்டிரன் லேடி ஓடி வந்து ஒரு பொம்பளை ஓடி வந்து கையை பிடிச்சிது சட்டாமலை சுற்றினான். அப்போ தான் புரிஞ்சுது பாண்டகன் தொட்ட திருவடியை பக்தா கையில் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு யார் கையிலையும் கொடுக்கப்படாது. பாண்டகனை தொட்ட கைகளை திருப்பி பக்தா கை வழியில் தான் அங்கே எல்லாரும் பிடிச்சிக்கிறான். இருக்கிறான்னா நான் பிடிச்ச ஒழுங்கால்னா கூட நீ பிடிச்சிருப்ப, அந்த கிருப்பை எனக்கு வரட்டும். கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி கை கொடுத்துருக்கோம்ல ஷேக் ஹேண்ட். பண்டிகைப்படுற சட்டாமலை இருக்குதா அப்படின்னா நான் ஒழுங்காக தொட்டன இல்லை தெரியல, நீ நன்னா தொட்டியா அது கூட எனக்கு அப்படின்னு அந்த அனுபவத்தை வாங்கிக்கிறோம். இப்போ இப்படி பார்க்குறா நான் பாண்டகனை கட்டி பிடிச்சிருந்தேனா, பாண்டகன் முதுகு மேலே பகவான் கூர்மவதாரம் எடுத்த பொழுது மேலே மந்திரமலையை சுமந்திருக்கார், அதுக்கப்புறம் இவ்வளோ தான் சுமக்கிறார். கிருஷ்ணவதாரத்தை கோபால குழந்தைகளை சுமந்தார், இப்போ இவ்வளோ சுமந்துட்டார். அவள் இப்படி அகரா பாண்டங்கணா பாண்டங்கணா. அப்போ தான் யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி பார்க்குறான், இந்த முகத்தை புள்ளி புள்ளியாக இருக்கிறல பாண்டனுடைய எல்லாம் கிருஷ்ணங்கள் போன அழகா. அவர் இப்படி பார்க்குறார், பகவானோட திருவடியை பார்த்தார், இப்படி பார்க்குறார் அழகார். மம ஆத்யம் மாங்களம் நஷ்டம் அக்ரூர. பகவானுடைய திருவடியை பார்த்துட்டு சங்கு சக்கர முத்திரையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விழுந்து பரல்றார். அவருக்கு அதுவும் தோணலை, திருவடி இப்படி பார்த்துட்டு இருக்கார், தொட்டு கூட கண்ணில் ஒதுக்க தோணலை, அப்படி கையை ஊப்பி ஓன் அழகார். திடீர்னே பாண்டங்கா என்னை ஏமாத்திட்டியேன்னு அழுதா. இவளுக்கு ஒன்றும் இல்லை, இருக்கடா இவர் யாரா உன்னே மனைவி கேட்ட என்ன ஆச்சுன்னா, பாண்டங்கனுக்கு நான் வேண்டாதவன் ஆயிட்டேன்னு. மனைவி கேட்டா ஏன் இப்படி சொல்றேன், உங்களை உத்தேசித்தானே எனக்கு பாண்டங்கன் காட்சி கொடுத்தான். ஒரு சார் அதான் சொல்றேன், இவ்வளவு தூரம் வந்தான்ல உன்னை தூக்கிட்டு வந்தான்ல சகோதரனா ஏத்துக்கும் சொன்னான்ல இங்க வந்து இறக்கி விட்டான்ல, ஒரு 50 அடி தூரம் தான் நான் இருக்கேன், இவ்வளோ தூரம் வந்திருக்காள்ல என்னையும் வந்து பார்க்க வேண்டியதுதானே, நானும் அவன் குழந்தை தானே, அவருக்கு பொறாம இல்லை. அப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கான், அப்போ நான் மட்டும் வேண்டாதவனோ அஜாமிலனோ அண்ணனோ விபீஷணனோ தம்மனோ நான் மட்டும் அந்நியனோன்றார் புரந்தரதாசர் கேட்கல. ஏப்பா 88 வருஷம் வீணாக போயிட்டு யமதூதர்களை பார்த்து பயத்தில் அஜாமிலன் நாராயணான்னு கத்தினான், அஜாமிலன் உனக்கு அண்ணனோ இல்லாட்டி விபீஷன் என்ன உனக்கு என்ன தம்பியோ தந்தையே நான் மட்டும் அந்நியனோ, நான் மட்டும் உனக்கு வேண்டாதவனாப்பா, நான் நல்லவன் கிடையாது, நான் ரொம்ப பவித்திரமானவன் கிடையாது, பெரிய பக்தன்லாம் கிடையாது, ஆனாலும் குழந்தை தானே, அதில் மாத்திரம் இல்லையே, நான் சரி நான் தப்புன்றது என்னுடைய குணம், அது என்னுடைய விஷயம், ஆனால் உனக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கே, உனக்குன்னு ஒரு குணம் இருக்கே, இப்போ நான் மட்டும் அந்நியனோ என்ன என்னை மட்டும் தள்ளி வச்சுட்டியோ என்னை மட்டும் உன் கூட்டத்தை சேர்த்துக்க மாட்டியா, சிசுபாலன் கிருபை பண்ணியிருக்காய், ஏதோ எத்தனையோ அசுராளுக்கெல்லாம் கிருபை பண்ணியிருக்காய், சரி என்ன நீ பக்தன்னு நினச்சி கிருபை பண்ண வேண்டாம், சரி வரலாம் பக்தர்கள்னு நினச்சி ஒரு கிருபை உண்டு, ஜெயதேவர் பத்மாவதி அர்ஜுனன் உத்தவர் சுதாமா இரண்டு கோப குழந்தைகள் கோபிகைகள் யசோதா நந்தகோபர் வசுதேவர் தேவகி மாதா அக்ரூரர் விசுரர் இவெல்லாம் பக்தர்கள், சரி கிருபை பண்ணு. துரியோதனன் என்ன பக்தி பண்ணா, சிசுபாலன் என்ன பக்தி பண்ணா, அஜாமனன் என்ன பக்தி பண்ணா, ஆனால் அவளுக்கு ஒரு கிருபை பண்ண இல்லையா, ஏன்னா அந்த லிஸ்ட்லையாவது வைக்கப்படாதா, வேண்டாதவள் லிஸ்ட்ல வச்சு ஒரு கிருபை பண்ணக்கூடாதா, கேட்பா செவிசுடும் கீழ்மை வசவுகளே வையும் சிசுபாரனை பற்றி சொன்னான். அப்ப எனக்கும் பண்ணலாம் இல்லையாப்பா, நானும் உன் குழந்தை தானே, எனக்கு யார் தனியா வந்து கிருபை பண்ண போறா, நீயே பண்ணலன்னா வேற யார் பண்ண போறா, எவ்வளவு பாவம் பண்ணாலும் எவ்வளவு தப்பு பண்ணாலும் தைரியமா வைகுண்டபதி காலில் போய் விழலாம், நீ தான் கிருபை பண்ணணும், நீயே பண்ணலன்னா வேற யார் பண்ணுவா, அரிசினத்தாய் ஈன்றத்தாய் அகற்றிரும் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி, அம்மா அடி அடி நினைச்சு போய் தலையினால அம்மா கிட்டேயே ஓடி வர குழந்தை மாதிரி நான் உன்கிட்ட தானே ஓடி வருவேன். இப்ப நீ தானே கிருப பண்ணணும். இப்ப நீயே கிருப பண்ணலாம், வேற யார் எனக்கு கிருப பண்ணுவா? வேற யார் எனக்கு சமாதானம் சொல்ல முடியும்? அப்ப இவ்வளவு தூரம் வந்தியே, நீ அவளுக்கு வந்ததுக்கு உத்தம்னா சொல்லல, அவளுக்கு நல்ல பக்தி இருக்கு, அவ்வளவு பொறுமை இருக்கு, ஒரே நாள்ல அவளுக்கு நாமும் சித்தி ஆயிடுச்சு, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நீ அவளை தூக்கிட்டு வந்தாய், ஒரு 50 கிமீ தூரத்துல இங்கேருந்து சொல்ற, உங்களை பார்த்துட்டு தான் இறக்கி விட்டுட்டு போனார். அப்ப நீ பாத்திருக்க, நீ பார்க்கலன்னாலும் சரியில்லை, பார்த்திருக்க, நீ சர்வஜன், உனக்கு தெரியும். உன்னை பார்க்கறதுக்காகத்தான் நாங்க வந்து உட்காந்துருக்கோம். அம்மாவோடலாம் சண்டை போட்டு எதுக்கு நாங்க உன் தரிசனம் கிடைக்கும்? நீ வந்து நான் பார்க்கல கூட தலையில கை வச்சுட்டு போயிருக்கப்படாதான், வந்து தலையில ஒரு கை வச்சு சீக்கிரம் சரி நீ பாண்டனா காட்சி தர வேண்டாம்ப்பா, யாரோ ஒரு வழிபோக்கன ஒரு பாகவதர் மாதிரி ஒரு ஆச்சாரம் மாதிரி வந்து சீக்கிரம் உனக்கு பகவத் தரிசனம் கிடைக்கட்டும்னு தலையில கை வச்சு ஒரு ஆசீர்வாதம், அதுக்கு கூட எனக்கு அருகதை இல்லையா? அந்த அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேன், அதாவது இவ்வளவு தூரம் வந்துட்டா கிடைக்கலையே, அது ஒரு கஷ்டம் தானே, அது பெரிய வழி, அது வரவே இல்லைன்னா கதை வேற. வந்துடா, பார்த்துருக்கா, தெரியும், மனைவிக்கு கிருபா பண்ணியிருக்கா, மனைவிக்கு தர்ம சங்கடமா போயிடுது, ஏன்டா வந்தான் ஆயிடுச்சு, வந்ததை கொண்டாடுறதா, இவருக்கு கிருபை பண்ணாததுக்கா அழறதா, இதெல்லாம் பெரிய கஷ்டம். ஜெயதேவர் இப்படிதானே அழறா, பத்மாவதிக்கு காட்சி கொடுத்தாய், அஷ்டபதி எழுதிட்டுக்கிறது நான் தானே, அப்ப ஸ்மரகரள கண்டனம் மமசிரசி மண்டனம் தேகி பத பல்லவம் உதாரம், உனக்கு அந்த வாக்கியம் பிடிக்கும்னு எழுதிட்டு வந்தாய், அதுக்கு பத்மாவதிக்கு காட்சி கொடுத்தாய். இப்ப எனக்கு ஒரு காட்சி கொடுத்தா என்ன? இதுதான் சில விஷயங்கள் பகவானோட புரிஞ்சிக்க முடியல, ஏன் தெரியல. யசோதைக்கு வாயில உலகத்தை காட்டின பகவான், நந்தகோபர் காட்ட வேண்டியதுதானே, இதெல்லாம் தான் அவரு புரியல. யசோதை அப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கா, நந்தகோபுர் கேஜர் என்ன ஆச்சு, நான் பிள்ளை வாயில எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்ட்டேன். நந்தகோபுரை பார்க்க சொல்றா, குழந்தை வாயில பல்லு நாட்டி தாண்டி தெரியுது சொல்லிட்டேன், அவள் மூச்சு நல்லா பாருங்க, நீ பாடி, நான் திருப்பிலாம் பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறமா அண்ணிலேருந்து யசோதை, குழந்தை அம்மா கையில வச்சுப்பேன், நீயே வாயில வாங்கிக்கொண்டுறான், ஏம்பான்ற, அவன் வாயை பார்க்க எனக்கு பயமா இருக்குடா, அம்மா அப்படி கையில வச்சுப்பேன், நீயா சாப்பிட்டுக்கோ அப்படின்றான், பயமா யசோதைக்கு. அப்ப யசோதை காட்ட முடியும், நந்தகோபுர் காட்ட வேண்டியது தானே, அதுதான் ஓட வந்தேன். ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சொன்னா அப்படி, வீட்டில் அக்கா தம்பியோ அண்ணா தம்பியோட தான், உனக்கு அவர் தான் வசதி, நான் ஒன்றும் வசதி இல்லை, நான் தான் சண்டை போட்டுருக்கேன் கம்மாட்ட, உங்களுக்கு எவ்வளோ தான் அவன் தான் வசதி அப்படின்னு, அப்படிதான். அது மாதிரி இது ஓட வந்துட தானே, இவ்வளோ தூரம் வந்திருக்கா, ஒரு அழகா, அது எனக்கே வரல, ஓ நேரா. அப்போ உடனே அவர் பார்த்தார், நீ வராம நான் சாப்பிட மாட்டேன், இவளுக்கு தர்ம சங்கடமாக போயிடுச்சு, இவர் சாப்பிட்றதுக்காக இத்தனை பாடுபட்டான். அவர் சொல்ல, இவ்வளோ தூரம் வந்தான் இல்லையா, நானும் அவன் குழந்தை தானே, எனக்கும் அவன் தானே வேணும், கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எல்லாரும் எதிர்பார்க்க சமாதானம் தானே. அது இறக்கி விட்டு இடுப்பில் வேற கை வச்சுட்டா நின்றுருக்கான், இடுப்பில் வேற கை வச்சுட்டு நின்னவொன்னே அவன் பார்த்துருக்கா, இடுப்பில் தான் கை வச்சு நிற்கிறாரு, ஆனால் தெரியல பாண்பன்கன். இப்போ சொல்ல சொல்ல ஒவ்வொன்றுமே சொல்ல சொல்ல நம்ம தீராமரம்லாம் உடுத்திட்டு, இப்போ தான் அவன் கவனிக்கிறான், இந்த மழையில் இதெல்லாம் கவனிக்கல. இப்போ அது சொன்னதுக்கப்புறமா யோசிச்சு 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 ஒவ்வொன்றா கவனிக்கிறாள். கழுத்து துளசி மாலை போட்டுருந்தான், நல்லா முடிச்சான், நல்லா சுறுசுறுலாக இருந்தது, மார்பில் ஒரு மச்சம் இருந்தது, எல்லாம் பார்த்துருக்கான். சகோதரன் வேறு சொன்னதால் ரொம்ப ஆசையோடு பார்த்துருக்கான், கை விரல்கள்லாம் பார்த்துருக்கான், ஆனால் பாண்டங்கன்னு தெரியுது, இப்போ தெரிஞ்சுடுதோ இல்லை. ஒரு ஓனர் நான் சாப்பிட மாட்டேன், நீ எனக்கு திரும்பி வந்து எனக்கு காட்சி கொடுத்தா கொடுக்குற வரைக்கும் சாப்பிட மாட்டேன். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவ ஓ நடலா பாண்டங்கா, நீ எனக்கு காட்சி கொடுக்கலாம், அவருக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா, என்னப்பா அப்படி ஆத்துக்கார அப்படி பட்னி போடுறியாப்பா அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டான். இவர் சொன்னார், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கும் வரணும், எனக்கு என் பாண்டங்கன் வந்து எனக்கு காட்சி தரணும், இது ஒரு நியாயமான கோரிக்கை, இது வரத்து பிடிவாத மீன்பெல்லாம் கிடையாது, எனக்கும் காட்சி கூட, நானும் குழந்தை தானே அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. அவர் உட்கார்ந்து திரும்பி, ராம் கிருஷ்ண ஹரிவாசுதேவ ஹரி, 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 ராம் கிருஷ்ண ஹரிவாசுதேவ ஹரின்னு ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். சரி அப்பயாவது வந்தானா அப்படின்னா அப்பையும் வரல. அடுத்து வேற ஒரு லீலை பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்ன லீலன்னு நாளைக்கு பாப்போம். நீங்கள் அது வரைக்கும் ராம்கிருஷ்ண ஹரி வாசுதேவகரி, ராம்கிருஷ்ண ஹரி வாசுதேவகரி, ராம்கிருஷ்ண ஹரி வாசுதேவகரி, ராம்கிருஷ்ண ஹரி வாசுதேவகரி ஜபிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி பாண்டவங்க மேல உப்பு போட்டு ஏறிடு ஒத்த காலில் நின்று அவ்வளோ தூக்கி நல்லா எண்ணெயும் தூக்கு. நான் ஒன்ன சகோதரா ஏற்றுக்கிறேன், ராக்கி கட்டுறேன், மானசீகமாக ராக்கி கட்டிட்டு பாண்டவங்களுக்கு நீ எனக்கு கிருபை பண்ணு, ஒத்த காலில் நிற்கிற ராத்திரி உப்பு கூட தூக்குறான் பாண்டவங்க, இல்லாட்டி நம்ம தூக்குறோம். ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, பாண்டுரங்காஷ்டகம்னு ஒன்று உண்டு. ஆதிசங்கர பகவத்பாதர் பண்டரிபுரம் போய் பாண்டங்களை தரிசனம் பண்ணி அவனை பற்றி பாடின ஒரு எட்டு ஸ்லோகம், அஷ்டகம்னா எட்டு ஸ்லோகம். இந்த எட்டு ஸ்லோகத்தை இந்த அஞ்சு நாளில் கத்துண்டே ஆகணும். அதில் முதல் ஸ்லோகம் மட்டும் நீ நான் சொல்கிறேன், ஒரு தடவை திரும்பி சொல்லுமா, நாளைக்கு பேப்பரில் எழுதி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். மனப்பாடம் எழுது. மகாயோக பீடே கதே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாதும் முனீந்திரைகி சமாகத்ய திஷ்டந்தம் ஆனந்தகந்தம் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டுரங்கம். மகாயோக பீடே ததே பீமரத்யாவரம் புண்டரீகாய தாதும் முனீந்திரைகி சமாகத்ய திஷ்டந்தம் ஆனந்தகந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அதாவது மகாயோக பீடத்தில் நிற்கிறானாம். நம்ம செங்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்கிறார் மகாயோக பீடம். நம்முடைய இதய கமலத்தை யோக பீடம்னு சொல்லுவான். அந்த மாதிரி செங்கல்ல நம்முடைய இதய கமலமாக வச்சுட்டு பாண்டங்க நிற்கிறானாம். மகாயோக பீடம் ததே, அந்த பீடத்தில் அழகாக நிற்கக்கூடிய பீமரத்யா பீமா நதிக்கரையில் சந்திரபாதா நதிக்கரையில் வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரை. புண்டரீகனுக்கு வரம் கொடுக்கறதுக்காக வந்து நின்றவன் இன்னி வரைக்கும் நமக்காகவும் நின்றுருக்கான். சமாதிய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம், சும்மா நிற்கலையா, நிறைய மகாத்மாக்கள் எல்லாம் பக்கத்தை கூட்டி வச்சு நிற்கிறானோ. பாகவத கிருபையும் பகவத் கிருபையும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய இடம் பண்டரீபுரம். அதனால சொல்றா சமாகத்திய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பரபிரம்மஸ்வரூபமான அந்த பாண்டரங்கனை நான் பஜனை செய்கிறேன்றான். எந்த சங்கரர் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னோரோ அதே சங்கரரே அழகா பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அதனால நாளைக்கு சொல்றேன், அப்படி மனப்பாடம் பண்ணிடுவோம். எட்டு ஸ்லோகங்கள் பண்டரிநாதனை பற்றி. அதனால அவங்க மனசு தான் மகாயோக பீடம், அதுதான் செங்கல், அது அப்படி கல்லு மாதிரி தான் இருக்குது மனசு. அது மேலே பாண்டரங்கனை நிற்க வச்சுட்டா போதும், மனசே கல். மேலே பாண்டரங்க நம்ம கல்லெல்லாம் சரியில்லாம் பண்ண வேண்டாம், அது மேலே பாண்டரங்கனை ஏழை பண்ணிவிடுவோம். இந்தாடா கல்லுன்னு போட்டுருவோம். கல் மேலே அவன் நின்றுட்டான்னா கல்லுக்கும் தொந்தரவு இல்லை, அவனுக்கும் தொந்தரவு இல்லை, நமக்கும் தொந்தரவு இல்லை. அதனால் குண்டலீகவராதா ஜெய் சத்குரு மகாராஜி சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குரு அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ, ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி, ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கி, ஜெய் ஸ்ரீ பாகம்பிரியா சமேத ஸ்ரீ சங்கர ராமேஸ்வர மூர்த்தி கி, ஜெய் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபுரி சுவாமி கி. குண்டலீக வாரதா, ஜெய் போலா சந்த் ஸ்ரீ சந்தோபா மகராஜ் கி, ஜெய் போலோ பக்த சிரோன்மணி ஸ்ரீமதி யசோதா தேவி கி. ராம் கிருஷ்ண ஹரி, சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா, ஜெய் போலோ வீரதீர சூர பாலாஞ்சனேய சுவாமி கி. ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்ற தலைப்பில் பாண்டங்களுடைய பக்த விஜயம் அனுபவிக்க போகிறோம். இந்த வருஷமும் இந்த வாட்டியும் முடியாது, திருப்பி அடுத்த டாபிக் உண்டு. பாண்டங்கன் தான் நான் சொன்ன மாதிரி, இது விட்டல் குடி ஆகிட்டு இருக்கு. விட்டலை நீங்கள் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் விட்டல் தான். வேற டாபிக் எனக்கு தெரியல, அறிய உண்டு. ஆனாலும் இப்படி விட்டலை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணன்.